இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். ரெண்டு பேதுரு 3:4-5 வாசிக்கலாம்.
அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும்.
சரி, தொடர்ந்து இன்னொரு வசனத்தையும்.
அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது.
சரி, இந்த 2 பேதுரு 3 அதிகாரத்திலே பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் முழுசுமாக வாசித்து பாருங்க. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலத்திலே பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அந்த பரியாசக்காரர் தோன்றி அவங்க ரெண்டு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாருங்கள் என்றால், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று அவர்கள் கேள்வி கேட்பார்கள். ரெண்டாவது, இந்த உலகம் வந்து சிருஷித்த நாள் முதற்கொண்டு அது எப்பொழுதும் போலதானே இருக்கிறது. பகல் வருகிறது, இரவு வருகிறது, சூரியன் தோன்றுகிறது, மறைகிறது. இது என்னால் போலதான உலகம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்களாம். அப்படியானால் என்ன சொல்லுகிறான்னா, உலகம் அழியுது அழியுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உலகம் அழியாமல் தானே இருக்குது, என்னால் போல தானே அது இருக்குது, அதனால் அப்படி என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அவர்கள் அவ்விதமாக சொல்லுகிறார்கள். பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிஷ்யப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அந்த பரியாசக்காரர்கள் ரெண்டு காரியத்தை சொல்லுவார்கள் என்று அந்த 4 நம்ம வாசிக்கிறோம். 5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நோபா காலத்தில் ஜலப்பள்ளத்தினால முழு உலகமும் அழிஞ்சு போனது. அதை அவங்க மனதார அறியாமல் இருக்கிறார்களே. உலகம் இருக்கிற வண்ணமாக தானே இருக்குது, என்னால் போல தானே இருக்குது, எத்தனை வருஷங்கள் கடந்து போனாலும் உலகம் இருக்கிற மாதிரி தானே இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்களாம். ஆனால் அவங்க எதை நினைக்காம போகிறாங்கன்னா, ஒரு காலத்தில் உலகம் அழிஞ்சது, ஜலப்பள்ளத்தினால தான் அழிந்தது. 5
பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுதிருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்.
இது அப்பொழுது இருந்த உலகம் வந்து ஜல பிரளயத்தினால அழிஞ்சு போனது, அதை அறியாமல் இருக்கிறார்களே. இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது.
ஏதோ தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போகும் வரைக்கும் அது காக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு இங்கே சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அதனால ஜனங்கள் ரெண்டு கொஸ்டின் கேட்கிறாங்க. கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். த கமிங் ஆஃப் ஸ்காஃபர்ஸ் இன் த லாஸ்ட் டேஸ். பிரசங்கத்து தலைப்பது தான் த கமிங் ஆஃப் ஸ்காஃபர்ஸ் இன் த லாஸ்ட் டே. கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அந்த பரியாசக்காரர்கள் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தான் ஆன்சர் வந்து இந்த 3 பரிசுத்த பேதுரு அங்கே சொல்லுகிறார். முதலாவது, அவர் வருவார் என்று சொல்லுகிறார்களே, அந்த வாக்கு தத்தம் எங்கே என்று முதலாவது கேட்கிறார்கள். ரெண்டாவதாக, அவர்கள் வந்து உலகம் வந்து அழியும் அழியும்னு சொல்கிறீங்களே, அது இன்னும் அழியாமல் தானே இருக்குது, அதனால கடைசி காலத்திலே அவர்கள் கேட்கிறாங்க, வேர் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் ஹிஸ் கம்மிங், அவருடைய வருகை வருவார் என்ற வாக்கு தத்தம் எங்கே என்று கேட்கிறார்கள். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? ரெண்டாவது, உலகம் வந்து அழியவில்லையே, அது அப்படிதானே இருக்கு, அதனால உலகம் அழியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கத்தர் வருவார் வருவாருங்கிறதும் அதுவும் வந்து உண்மை கிடையாது, அவர் வரப்போறது இல்லை அப்படின்னு அவங்க மனசுல நினைக்கிறாங்க. இதே கொஸ்டின் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கு. புற மதஸ்தர்களும் அதுதான் கேள்வி கேட்பாங்க, உலகம் அழியும் அழியும்னு கிறிஸ்தவங்களாகி நீங்க சொல்றீங்களே, அது இன்னும் அழியலையே, நீங்க இயேசு கிறிஸ்து வருவார் சீக்கிரம் வருவார் பறந்திடுவேன் வானத்திலே பறந்திடுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கடைசி காலத்தில் செய்யல இருக்கவங்க ராப்சர் ராப்சர் ராப்சருங்கிறாங்க. நம்ம எப்போவுமே ஆங்கில வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம், ராப்சர் ராப்சருங்கிறோம். எல்லாருமே எடுத்ததுக்கெல்லாமே ராப்சர் தான், பிரசங்கத்தை கேட்கும் பொழுது தூங்கிட்டு இருக்குது, ஆனால் அவங்க வாயில் எப்போவுமே ராப்சர் ராப்சர்னு வரும். மெசேஜ் சென்டரில் கூட தூங்குறாங்க, ஆனால் அவங்க வாயில் தான் அதிகமாக ராப்சர் ராப்சர்னு வரும். அப்படி தூங்கிட்டு பிரசங்கத்தை கேட்டால் எப்படி ராப்சரில் போக முடியும்? அதை திருத்துறது இல்லை. எப்போ பிரசங்கம் ஆரம்பித்தாலும் காலையில் நினைச்சாலும் தான், ஈவினிங் நினைச்சாலும் தான், சர்வீஸ் ஆரம்பித்தாலே தூக்கம் வந்துடும். ஆனால் வாயில் என்ன வரும்? எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்ட பேசினாலும் ராப்சர் ராப்சர் ராப்சர், சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வரணும். ஒரு பிரசங்கத்தை 1.5 மணி நேரம் விழிச்சிருந்து கேட்க முடியலையே, எப்படி ராப்சரில் போக முடியும் அப்படின்னு அவங்க தங்களை தாங்களே நினச்சி பார்க்க மாட்டாங்க. இதுதான் நம்ம மெசேஜில் இருக்க சிலருடைய நிலைமைகள் அவிதமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ராப்சர் ராப்சர்னு சொல்கிறது தப்பு ஒன்றும் இல்லை, அது என் வாயிலையும் அப்படி தான் வருது, எல்லார் வாயிலையும் அப்படி தான் வருது, அது சீக்கிரம் நடக்கும்னு சொல்கிறோம். ஆனால் பரியாசக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் ராப்சர் ராப்சருங்கிறீங்களே, அது இன்னும் வரலையே, அது நடக்குமா நடக்காதா அதில் அவங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை. அதே போல் உலகம் அழியாது, அது இன்னும் எத்தனையோ 1000 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ராப்சர் நீ வந்துட்டுன்னா நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சிலருக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நல்ல சம்பளம் வாங்காமல் நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, நல்ல ஸ்டாண்டர்டான பொண்ணு வேணும்னு எப்படி ஆசைப்பட முடியும்? குறைஞ்சது 40,000 சம்பளம் வாங்கினா தான் நல்ல பொண்ணை மேரேஜ் பண்ண முடியும். அவங்க பேரண்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்க? வருமானம் சரியில்லை, எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? அதை அப்படி யோசித்து பார்க்கணும், அவங்க அதை யோசித்து பார்க்கறது கிடையாது. நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அதனால் பையங்க வந்து பொதுவாக நிறைய சம்பாத்தியம் பண்ணுறதில்ல, அநேகர் நல்ல சம்பாத்தியம் பண்ணுறதில்ல, படித்தாலும் நல்ல வேலை பார்க்கறது கிடையாது, அவங்களுக்கு காட்ஸ் கிரேஸ் இல்லை, முடிய வளர்க்காத வளர்க்காதன்னாலும் கேட்குறது கிடையாது. அதனால் சில சகோதரமார்கள் என்ன செய்வாங்கன்னா தலையில் எண்ணெயை போட மாட்டாங்க, பிறகு சீப்பையே யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வச்சுருந்தோம். சீப்பு போட்டால் அது ஃபேஷன் மாறிடுதான். பைபிளில் போட்டிருக்க உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, த ஃபேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு பாஸ் த வே, அது ஒரு ஃபேஷன். தலையில் சீப்பே போடுறது இல்லை, அந்த தலை பரட்ட தலை மாதிரி இருக்குது, இது ஒரு ஃபேஷன். அது அதெல்லாம் பெண்களை தான் திருத்தணும்னு பார்த்தா ஆண்களை திருத்த வேண்டியது நிறைய இருக்கு. ஒருவேளை சின்ன காரியம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கலாம், யோசித்து பார்க்கறது கிடையாது. சின்ன காரியத்தினால ஆண்டவர் தடை பண்ணி வச்சிருக்கலாம், சகோதரமார்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்காம இருப்பதுக்கு ஒரு சின்ன காரியம் இருக்கலாம், அது ஒண்ணு என்ன காரியம், அது ஒண்ணு பெரிய காரியம், அதனால ஆண்டவர் ஆசீர்வதிக்காம இருப்பாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது உங்களுக்கு தடையா இருக்கலாம். அதனால ஒரு பெண்ணு நம்ம மேல விருப்பப்படணும்னா நம்ம பரட்ட தலையா இருக்கணும், தலையில வாரக்கூடாது, சீப்பு போட்டு வாரக்கூடாது, தாடி வளர்த்தாதான் அந்த பெண்ணு வந்து நம்மளை நேசிப்பா, அப்போதான் நம்ம மேலே விருப்பப்படுவானி, ஒரு ராங் கன்செப்ஷன் ஒரு வேளை இருக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இது வார்த்தையின்படி சரியான ஒழுங்கா, இது நல்ல கிறிஸ்தவ முறைப்படி இருக்கிறதா, நல்ல டீசண்டான பீப்புள் அவ்விதமாக செய்வாங்களா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. த ஃபேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு பாசத்தவி என்று பைபிளில் போட்டிருக்கு. அதனால் அருமையானவர்களே, என்ன செய்கிறென்றால் மேரேஜ் ஆக மாட்டேக்குது, ஆண்களுக்கும் மேரேஜ் ஆக மாட்டேக்கு, ஆண் பிள்ளைகளுக்கும் மேரேஜ் ஆக மாட்டேக்கு, பெண் பிள்ளைகளுக்கும் மேரேஜ் ஆக மாட்டேக்கு. மேரேஜ் ஆனால் குழந்தை பிறக்குது எப்படின்னு சொல்ல முடியாது. முன்னால் 1%, 2% இருக்கும், இப்போ நிறைய பெர்சன்ட் இருக்குது, பாதிக்கு மேலே மேரேஜ் ஆனால் குழந்தை பிறதில்லை, அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் இருக்கிறது, எதிர்பாராத வியாதிகளும் வருகிறது, கொடிய வியாதிகளும் வருகிறது, அநேகருக்கு மனநிலை பாதிக்கப்படுகிறது, சில பிள்ளைகள் கிரிப்பிள்டு கண்டிஷனோடு பிறக்கிறது, சில பிள்ளைகள் ஸ்பாஸ்டிக்காக பிறக்கிறது. இப்படினாலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் போராட்டமாக இருக்கிறது. சின்ன பிள்ளையிலேருந்து பிறந்த நாள்லேருந்து நம்ம மரிக்கும் வரைக்கும் இதை என்ன செய்யணும், ஒவ்வொரு ஸ்டேஜாக பல போராட்டங்கள் இருக்கு. பிள்ளைகளை பெற்றோர்கள் நல்ல மாதிரி கொண்டு வருவாங்க, ஆனால் பெரிய பிள்ளைகளான பிறகு அது கீழ்ப்படியாது, ஞானசானம் வரைக்கும் கீழ்ப்படியும். ஞானசானம் எடுத்து சில வருஷம் ஆன பிறகு பையங்களும் கீழ்ப்படியதில்லை, சில பெண் பிள்ளைகளும் கீழ்ப்படியதில்லை, மனம் போல போக்கில் போகும். இதோ பாவம் அவங்க வாழ்க்கையில் வரும், அதெல்லாம் பாவம், வியாதி, சோதனைகள், பிரச்சனைகள். இதை வாழ்க்கையில் வந்து வருமானம் நல்ல சம்பாதிப்பதில்லை, இப்படி பல தடைகள் பல பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு. இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது, நானும் விதிவிலக்கு கிடையாது, எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரே வழி வந்து ராப்சர். ராப்சர்னு வரும் பொழுது உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வஸ்டே இல்லை, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போகுது. அதனால் நம்ம ராப்சரை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதனால் உலகப்பரமாக நம்ம படுகிற எல்லா விதமான வேதனைகளுக்கும் இதோ முடிவு வந்து ராப்சர். பல விதத்தில் போராட்டம் இருக்குது, அரசாங்கத்தினால் போராட்டம் இருக்குது, அவங்க வித்தியாசமான சட்டங்களை கொண்டு வருவார்கள். இப்பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். உலகத்திலே யுத்தங்கள் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இப்படி எல்லா சூழ்நிலையும் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம சந்திக்கும் பொழுது அதெல்லாம் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு பலத்தை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இது ஆண்டவருடைய கிருபையினால நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கிறோம், நம்ம ஜெயங்கொள்ளர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாட தந்திருக்கிறார், சோதனையை தாங்கும்படியாகவும் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாகவும் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறார். ஆனால் அதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது, அது ஈஸியாக கிடைக்காது. எல்லாத்துக்குமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ரேப்சர், கர்த்தருடைய வருகை வரும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் பரியாசக்காரர்கள், முதலாவது பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து.
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இந்த பரியாசக்காரர்கள் இந்த ரெண்டு கழிதான், நீங்க கர்த்தருடைய வருகை வந்தா நாங்க மேல போயிருவோங்கிறீங்களே, இன்னும் நீங்க கீழே தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, அது ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ரெண்டாவது உலகத்தினுடைய அழிவை குறித்து கேள்வி கேட்பாங்க. உலகம் எத்தனை 1000 வருஷம் அப்படி தானே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம ரெண்டையும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. எத்தனை பரியாசக்காரர்கள் தோன்றினாலும், யார் என்ன சொன்னாலும், நம்ம கர்த்தருடைய வருகை உண்டு என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். உலகம் அழியும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த ரெண்டு காரியத்தில் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது. கொஞ்சம் கூட நீங்கள் வந்து வஞ்சிக்கப்படக்கூடாது. நீங்கள் வந்து சோர்ந்து போகக்கூடாது. உங்களை யாரும் வஞ்சிக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். உலக அழிவும் அவசியம். ஏன் உலக அழிவு அவசியம் என்றால், இந்த உலகத்தை இப்படியே விட்டுட்டா அநியாயக்காரர்கள் பெருகிடுவாங்க, துன்மார்க்கர்கள் பெருகிடுவாங்க, பாவிகள் பெருகி அதிக அக்கிரமத்தை செய்வார்கள். அப்பொழுது இருக்கிறவங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம். இப்பவுமே உலகம் வாழ்கிறதுக்கு ஏற்ற உலகம் அல்ல. பேப்பரில் நியூஸ் எல்லாமே என்ன செய்யுது, விதமான காரியங்களை வாசிக்கிறோம். குடிகாரர்கள், போதை உள்ளவர்கள் இன்றைக்கு அதிக இருக்கிறார்கள். மத கலவரங்கள், இனக்கலவரங்கள் நடக்கிறது. யுத்தங்களும் அந்த செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போகிறது. உலகம் வந்து அன்ஃபிட் டு லீவ், வாழுவதற்கு ஏற்ற உலகம் அல்ல. இன்னும் கொஞ்ச நாள் உலகம் நீடிச்சுன்னா ஒருத்தனை ஒருத்தன் வந்து சாகடிச்சு அழிச்சு போடுவோம். உலகத்தில் வாழ முடியாது. அதனால் வெளியே போக முடியாத சூழ்நிலை ஏற்படும். பாதுகாப்பில்லாத ஒரு உலகமாக மாறிவிடும். மனுஷனுடைய சுபாவங்கள் ரொம்ப மோசமாக போயிடும். அதனால் உலகம் அழியிறது தேவையா? கண்டிப்பாக உலகம் அழிய வேண்டும். உலகம் அழியும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலகம் அழியலைன்னா மில்லினியம் வராது, ஆயிரம் வருஷம் ஆளுக வராது. ஆயிரம் வருஷம் ஆளுக வரலன்னா நம்ம உலகத்தை ஆளுக செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் வந்து உலகம் அழியும்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. நம்ம தொடர்ந்து பிரசங்கத்தில் எல்லாத்தையும் தியானிக்க போகிறோம். இந்த மூணாம் அதிகாரத்தில் அதுதான் சொல்கிறார். இல்லை, கர்த்தருடைய நாள் வந்து சமீபமாக இருக்கிறது. நீங்கள் வந்து அதுக்கு ஆயத்தத்தோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
இதோ தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். கர்த்தருடைய நாளுக்காக நீங்க காத்திருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம்.
நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம்.
இதோ ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இங்க கொடுக்கிறார். அந்த நாள் வந்து, இது ரெண்டாவது கொஸ்டின், உலக அழிவு. அந்த நாளில் வானங்கள் வந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும். அடுத்த வசனம்,
அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்.
இதோ அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே புதிய வானம், நியூ ஹெவன் நியூ எர்த் நியூ ஜெருசலேம், புதிய எருசலேம் தோன்றும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக நம்ம காத்திருக்கிறோம். அதனால் இதெல்லாம் வருவதற்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை வர வேண்டும், அதன் பின்பு உலகம் அழிய வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களை தான் இந்த மூணாவது அதிகாரம் முழுசும் அவர் எழுதுகிறார். இதனால் வர காத்திருக்கிற நீங்கள் ரெண்டு காரியத்தில் அறிய வேண்டும். ஒன்று, வருகையில் பங்கு பெற வேண்டும். ரெண்டாவது, உலக அழிவில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வருகையில் பங்கு பெற்றால் நீங்கள் உலக அழிவில் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் உலக அழிவில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய வருகையில் பங்கு பெற வேண்டும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உலக அழிவில் சிக்கிக்கொள்ளுவீங்க. இது எப்பொழுது உங்கள் மனசில் இருக்கணும். அதனால் கர்த்தருடைய வருகையில் நம்ம பங்கு பெறணும்னா என்ன செய்யணும்? அங்கே 14 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்.
இது கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாக அவருடைய சன்னதியிலே நம்ம காணப்படும்படியாக நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இப்பொழுது நீங்கள் கரைதிரை இல்லாத ஒரு கன்னிகையாக, இதோ பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நம்ம அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள். 18 வசனம்,
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.
இதோ அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள். நல்ல உங்களுக்கு பைபிள் நாலேஜ் வேணும், சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும், நீங்க பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும் என்று இங்க பரிசுத்த பேதுரு இந்த அதிகாரம் முழுசுமாக சொல்லுகிறார். பிராக்டிக்கலா இந்த ரெண்டு காரியமும் உலகத்துல இப்ப நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ரெண்டுமே நடக்க போகுது. அது எப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அதனால் அருமையானவர்களே, பரிசுத்த பவுலை நம்ம பேதுருவை நம்ம பார்க்கும் பொழுது அவன் வந்து ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறான், இயேசு கிறிஸ்துனுடைய பிரதானமான ஒரு சீஷன். முதலாவது யோவான் ஸ்நானன் ஊழியம் வருகிறது, எலஜா மினிஸ்ட்ரி வருகிறது. ரெண்டாவது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வருகிறது, மனுஷகுமாரனுடைய ஊழியம் வருகிறது. ஒன் மேன் மினிஸ்ட்ரி, ஒரு மனுஷனுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனுஷனுடைய ஊழியம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் வாசிக்கிறோம். அதன் பின்பு என்ன ஆகிறது என்றால் பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது. எலஜா கேம் ரிவீல் த சன் ஆஃப் மேன், த சன் ஆஃப் மேன் லூஸ் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்தா மனுஷகுமாரன் பரிசுத்தாவியை அனுப்பினார். அதனால ஒன் மேன் மினிஸ்ட்ரியில இருந்து இப்பொழுது மெனி மெம்பர்ட் பாடி, பாடி மினிஸ்ட்ரி, அநேக அங்கத்தை கொண்ட சரீர ஊழியம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையினுடைய ஊழியம் நடக்கிறது. வரிசையா நடக்குது, அடிக்கடி சொல்றேன். முதல்ல யோவான் ஸ்நானன் எலஜா, ரெண்டாவது சன் ஆஃப் மேன் ஜீசஸ் கிரைஸ்ட், அதன் பின்பு சன் ஆஃப் மேன் லூஸ் த ஹோலி ஸ்பிரிட். அவர் பெந்தகோசை என்ற நாளிலே பரிசுத்தாவி அனுப்பினார், அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம். இப்பொழுது அநேக அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையை உலகமெங்கிலும் முதலாம் நூற்றாண்டிலே கொண்டு வந்தார்கள். இந்தியாவுக்கு சென்னைக்கு முதலாம் நூற்றாண்டிலே சத்தியம் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் சீசனாகிய தோமா கொண்டந்தான், தாமஸ் மவுண்டு அதுக்கு இன்னைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால் முதலாம் நூற்றாண்டிலே உலகம் முழுசும் சத்தியம் கொண்டு, ஒன் மேன் மினிஸ்ட்ரி மெனி மெம்பர்ட் பாடி மினிஸ்ட்ரியாக மாறிவிட்டது. அதே மாதிரி தான் அதன் பின்பு என்ன வந்தது, டைட்டஸ் வந்து எருசலேமை அழிச்சு போட்டான். அதனால் டைட்டஸ் வந்து தீத்துராயன் வந்து எருசலேமை அழிப்பதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ரெண்டுக்கு மத்தியில் ஒரு ஊழியம் நடக்குது, அதான் அப்போஸ்தல ஊழியம். அந்த அப்போஸ்தல ஊழியம் உலகம் எங்கிலும் போனது. இப்போ அதே சரித்திரம் மறுபடியும் வருகிறது, ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட்செல், சரித்திரமானது மறுபடியும் வருகிறது. இதெல்லாம் உங்கள் மனசில் வந்து பதிஞ்சிருக்கணும், நிறைய பேருக்கு பதிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கவனமாக கேட்டால் உங்கள் மனசில் இது பதியும். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவது. அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறது. முதல்ல எலஜா வருகிறார், பிரதர் பென்காமுக்கு எலஜா ஊழியம் கொடுக்கப்படுகிறது. மல்கியா 4:5-6 கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும்னே நான் எலியா தீர்க்கதரிசி உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவன் வந்து பிதாக்களுடைய இறைத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இறைத்தை அவருடைய பிதாக்களுக்கும் திருப்புவான். அதனால் உலக அழிவுக்கு முன்னதாக நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக ஐ சென்ட் யூ எலஜா த ப்ராபெட் பிஃபோர் த கிரேட் அண்ட் டெட்ஃபுல் டே ஆஃப் த லோர்ட். ஈ சல் டேன் த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர்ஸ் டு த சில்ட்ரன் அண்ட் த ஹார்ட் ஆஃப் த சில்ட்ரன் டு தேர் ஃபாதர்ஸ் லெஸ்ட் ஐ கம் அண்ட் ஸ்மித் த எர்த் வித் த கர்ஸ். உலகத்தை நான் அழிப்பதற்கு முன்னதாக எலியா தீர்க்கதரிசி உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அங்கே யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை உடையவனாக வந்தான். டைட்டஸ் வந்து பின்பு அங்கே அழிச்சு போட்டான். டைட்டஸ் அழிப்பதற்கு முன்னதாக எலியாவை அனுப்புகிறேன். எலியா வந்து சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை இன்ட்ரொடியூஸ் பண்ணுகிறான். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்து பரிசுத்தாவியை கொண்டு வருகிறது. பெந்தகோஸ் நாளில் பரிசுத்தாவியை கொண்டு பின்பு அவங்க உலகமெங்கிலும் சத்தியத்தை கொண்டு வர்றாங்க. தீத்து வந்து அழிச்சு போடுகிறான். எவ்வளோ அக்யூரட்டா மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. அதே போல இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் பிரதர் பிரன்காம எலியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசியாக அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை கொண்டு வருகிறார், மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை கொண்டு வருகிறார். ஒரே மனுஷனுக்குள்ள ரெண்டு ஊழியம், எலஜா மினிஸ்ட்ரி அண்ட் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. வியாதிகள் சுகமாகிறது, இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது, ஓபனிங் ஆஃப் த வேர்டு, இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், இதுதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட் அகைன் த்ரூ த ப்ராபட் பிரதர் பென்காம். அது ஒன் மேன் மினிஸ்ட்ரி, ஒரு மனுஷனுடைய ஊழியம். உலகம் முழுசுக்கும் ஆண்டோர் ஒரே ஒரு தீர்க்க தரிசியை கொடுக்கிறார், ஒன் மேனை கொடுக்கிறார். அந்த ஒன் மேனை பிலீவ் பண்ணாம பைபிள் வந்து அவங்களுக்கு திறக்கப்படாது, பைபிளில் இருக்கிற ரகசியத்தை அறிய முடியாது. எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கராக இருந்தாலும், அவர் எவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனை வச்சிருந்தாலும், அது வந்து எங்கள் சபை சென்னையிலே பெரிய சபை, 30,000-40,000 பேர் வர்றாங்க, பெரிய பாஸ்டர், நாங்கள் 3 சர்வீஸ் 4 சர்வீஸ் நடத்துகிறோம், எவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனாக இருந்தாலும், பிரதர் பென்காம் செய்தியை விசுவாசி கேட்டால் அவங்களுக்கு வந்து பைபிள் க்ளோஸ் புக்கு தான். அவங்க சொல்லுகிறது என்னதென்று, சாதிக்கிறது என்னதென்று அறியாதிருக்கிற நியாயப்பிரமாண போதகர்களாக இருப்பார்கள். பைபிளில் இருக்க மிஸ்ட்ரிஸ் அவங்களுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆண்டவர் உலகம் முழுசில் இருக்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ப்ராஃபட்டை கொடுத்தா தான் ஒன் மேன் மினிஸ்ட்ரி. அந்த ஒன் மேன் மினிஸ்ட்ரியை ஆண்டவர், அந்த ஒன் மேனை ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பின்பு அந்த செய்தியின் கீழே மெனி மெம்பர்ட் சர்ச் மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது அங்கே இங்கே ஆண்டவர் அனாயிண்டட் ப்ரீச்சரை வச்சிருக்கிறார். சென்னையில் நம்முடைய சபையில் வார்த்தை போதிக்கப்படுகிறது, இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. மற்ற சபையில் எப்படி போதிக்கிறான்னு தெரியலை, ஆனால் அநேக போதர்கள் அவங்க சொல்கிறது என்னதென்றும் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருக்கிற நியாயப்பிரமான போதகர்களாக இருக்கிறார்கள். யூ மஸ்ட் பி பார்ன் அகெயின் அப்படின்னு பிரதர் பென்காம் கொடுத்த செய்தியை போதிக்கும் பொழுது அதில் அங்கங்கே ரெண்டு வார்த்தையை வாசித்துட்டு மீதி எல்லாம் அவங்க இஷ்டமாக நேரத்தை கடத்திக்கிட்டு போவாங்க. அதில் கூட்டி கழித்து பார்த்தா சர்ச்சை விட்டு போகும்பொழுது என்ன பாஸ்டர் சொன்னார் ஒன்றும் கூட மனசில் இருக்காது. அதுதான் எல்லா பாஸ்டரும் செய்கிற வேலை. நம்ம யூடியூப்பில் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம் எப்படி ஊழியம் போகுது. அங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இல்லை. அவங்களுக்கும் பைபிள் வந்து க்ளோஸ் புக்காக தான் இருக்குது, மெசேஜில் இருக்கிறவங்களுக்கும் க்ளோஸ் புக். அந்த பாஸ்டருக்கு ஓப்பன் ஆனானே மற்றவங்களுக்கு ஓப்பன் ஆகும். நிலைமை அப்படி தான் இருக்கு, உண்மை நிலைமை அப்படி தான். ஆனால் ஏன் அவங்க தேவனால் அழைக்கப்படாதவங்க, பசுத்தாவி பெறாதவங்க. சிலர் ரொம்ப புதுசான காரியங்களை சொல்கிறேன்னு சொல்லி நூதனமான உபதேசங்களை பேசுவது, நூதனமான காரியங்களை பேசுவது, ஆனால் உலகம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களால ஊழியத்துக்கு முழுசுமாக வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. விசுவாசம் அவங்களுக்கு இல்லை, ஃபெய்த்தில் அவங்க ஜீவிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இவ்விதமான பல காரியங்கள் இருக்கும் பொழுது உலகம் முழுசும் பல குழப்பங்கள் அங்கே இருந்தாலும் ரியல் ப்ரீச்சர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உலகம் முழுசும் ரியல் ப்ரீச்சர் இருக்கிறாங்க, அவங்க வார்த்தையை பகுத்து போதிக்கிறாங்க. அவங்க செய்தியானது உலகமெங்கிலும் அது போய் ஒரு கூட்டமான ஜனங்களை வந்து மெச்சூரிட்டியில் கொண்டு வரும். பின்பு உலக அழிவு, அங்கே டைட்டஸ் வந்து அழிச்சான், எருசலேமை அழித்து கிபி 70 அழித்து 1948 தான் தங்கள் நாட்டுக்கு வராங்க. அது வரைக்கும் அது பாலடைஞ்சு கிடக்கு. அதனால் அது கிரேட் டிஸ்ட்ரக்ஷன். அது அங்கே தேவாலயத்தை இடித்ததில் வெயிலிங் வால்னி ஒரு சின்ன பகுதி மட்டும் இருக்கிறது. யூதர்கள் இன்னைக்கும் தலையை முட்டி முட்டி அதில் போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அதனால் அது சாதாரண அழிவு கிடையாது. தீத்து வந்து அந்த எருசலேமை தரமட்டமாக்கி இஸ்ரவேல் நாடே இல்லாதபடி பண்ணிட்டான். அது ஒரு தேசத்துக்கு வந்தது. ஆனால் இந்த மெசேஜ் பிரதர் பென்காம் வந்து யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசி அல்ல, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசி அல்ல, அவர் பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசி. இஸ்ரேல் அல்லாத உலகம் முழுசுக்கும் கொடுக்கப்பட்ட ஹோல் வேர்ல்டு முழு உலகத்துக்கும் ஒரே ஒரு தீர்க்கதரிசி. அதனால இந்த தீர்க்கதரிசி செய்தியை புறக்கணிக்கும் பொழுது முழு உலகமும் அழிஞ்சு போகுது. அதனால் எவ்வளவு பெரிய மேஜர் ப்ராப்பர்ட்டின்னு பாருங்க. இப்பொழுது பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவன் எந்த காலகட்டத்தில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் மேன் போயிட்டார் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். அந்த அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு டைட்டஸ் இன்னும் வந்து எருசலேமை அழிக்கலை. ரெண்டுக்கும் மத்தியில் இந்த பேதுரு என்ன சொல்கிறார் என்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வருவாங்க. அவங்க நீங்கள் கத்தர் வருவார் வருவார்னு சொல்கிறீங்களே, அது இன்னும் வரலையே, அது உண்மையா பொய்யா? உலகம் அழியும் அழியும்னு சொல்கிறீங்க, என்னால் போல தானே உலகம் ஏங்கி கொண்டிருக்குது. அது அழியுமா அழியாதா நீங்கள் சொல்கிற காரியம் வந்து தேவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறீங்களே, அது நிறைவேறலையே அப்படின்னு பரியாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இது பேதுரு காலத்தில் அவன் சொல்லுகிறான், கடைசி நாளில் அது வரும். நம்ம இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம். கடைசி நாட்கள் எப்பொழுது வருது? முத்திரைகள் திறக்கப்பட்டதுலேருந்து கடைசி நாட்கள், 1963 உலகம் ராப்சர் வரைக்கும் அது கடைசி நாளாக இருக்கிறது, அல்லது உலகம் அழியும் வரைக்கும் அது கடைசி காலம். இப்பொழுது நீங்கள் அதே மாதிரி காலத்தில் தான் ஜீவிக்கிறீங்க. இப்பொழுது சத்தியம் வந்து அனாயிட்டட் ப்ரீச்சர்ஸ் மூலமாக உலகம் எங்கிலும் போய்கொண்டிருக்கு. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு உலகம் எங்கிலும் போய்கொண்டிருக்கு. இதோ பேதுரு அன்னைக்கு அப்போஸ்தலர் மூலமாக உலகம் எங்கிலும் போனது, இந்தியாவுக்கே வந்துவிட்டது. அதே மாதிரி இப்பொழுது ஆன்லைன் மூலமாக பாஸ்டர் போகிறதில்லை, ஆனால் வந்து செய்தி போகுது, உலகம் எங்கிலும் போய்கொண்டிருக்கு. எப்படி ஆண்டவர் செய்கிறாருன்னு பாருங்கள். கத்தர் செய்கிறத பார்த்து நீங்கள் சோத்திரம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்கிறத பார்க்கணும். குளோபல் லெவலில் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஓ கத்தர் இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருக்கிறார், அவர் வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு குழப்பமே வராது. சீக்கிரமாக இதோ அங்கே டைட்டஸ் வந்தது போல இங்கே உலக அழிவு வரும், நியூக்ளியர் வார் ஏற்படும், அட்டாமிக் ஃபயர்னால் உலகம் அழிஞ்சு போகும், முழு உலகமும் அழிஞ்சு போகும். அன்னைக்கு இஸ்ரேல் நாடு அழிஞ்சது, ஒரு கண்ட்ரி. அது இன்னைக்கு வேர்ல்டு ஹோல் வேர்ல்டு இந்த ப்ராஃபட் பிரதர் பென்கம் வந்து உலகம் முழுசுக்கும் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி. அதனால் அந்த செய்தியை புறக்கணிக்கும் பொழுது உலகம் முழுசும் அழிஞ்சு போகுது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி பிரதர் பென்கம் வந்து இதோ அவர் செய்தியை கொடுத்துட்டு ஆண்டவர் அவரை காட்சியை விட்டு எடுத்துட்டார். 1965 எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் வந்து ராப்சருங்க செய்தி December 4 1965 பேசுகிறார். அவர் 47 அவர் செய்தி வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துலையும் கர்த்தருடைய வருகை மூணு ஸ்டேஜாக இருக்குன்னு சொல்லலை. சவுட் வாய்ஸ் ட்ரம்ப் இப்படி மூணு ஸ்டேஜாக இருக்கிறதுன்னு ஒரு மெசேஜ்லேயும் சொல்லலை. ஆனால் அவர் மரிப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னதாக December 4 ராப்சர் எங்க செய்தியில் அவருடைய வருகை வந்து 1 Thessalonians 4:16 ஆரவாரம் சத்தம் எக்காலம் என்று அது 3 steps இருக்கிறது. அது மூணு கட்டங்களாக இருக்கிறது என்று அவர் அதில் தான் பிரசங்கம் பண்ணிக்கிறார். அதைத்தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். 4 அந்த பிரசங்கத்தை பண்ணிக்க, மரிப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னதாக அந்த பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வருகை பற்றி பேசியிருக்கிறார். பின்பு அவர் 18 இதோ ஒரு அங்கே வந்து அவுட்லா, இதோ கொஞ்சம் ஒரு குற்றவாளி ஜெயிலிருந்து வந்து இதோ அவர் ஹெட்லைட் இல்லாத காரை கொண்டு மோதும் பொழுது அந்த ஆக்சிடெண்ட் ஏற்படுகிறது. December 24 அவர் வந்து மரித்து போனார். 1965 December 24 மறைஞ்சார். 18 வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். இதுதான் அந்த ஒன் மேன் மினிஸ்ட்ரி 1965 அது முடிவடைகிறது. அவர் கடைசியாக கொடுத்தது ராப்சருங்க செய்தி. அதுக்கு பிறகு சில செய்தி கொடுத்திருக்கிறார். அவர் மறிப்பதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னதாக அவர் அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியில ரொம்ப கிளியரா கர்த்தருடைய வருகை பற்றி சொல்லி இருக்கிறார். அதனால ராப்சர் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அதன் பின்பு அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு 60 வருஷம் கிட்டத்தட்ட 60 வருஷம் இன்னைக்கு மெனி மெம்பர்டு பாடி மினிஸ்ட்ரி, அநேக அங்கத்தினை கொண்ட சரீர ஊழியம், சரீரமாகிய சபையின் ஊழியமானது உலகமெங்கிலும் இது போயிருக்கிறது. அதனால் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக உலகமெங்கிலும் மெசேஜ் ஆனது போய்கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இது தவறான காரியங்களும் வரும் பொழுது நமக்கு வந்து டிசைன்மெண்ட் ஆண்டவர் கொடுத்து எது உண்மையான செய்தி என்பதை நம்ம ஃபாலோ பண்ணுகிறோம். நம்ம வைஸ் வெர்ஜினாக இருக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, இந்த ஊழியம் இப்பொழுது நடக்கிறது, இன்னும் அழிவு வரல, நியூக்ளியர் வார் இன்னும் வரல. இதோ இப்பொழுது மனுஷகுமாரன் இதோ பிரதர் பென்கேன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த ஊழியம் நம்ம மூலமாக கண்டினியூ ஆகிறது. வாக்கிங் இன் த கண்டினியூட்டி ஆஃப் த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. இப்பொழுது பேதுரு வந்து வாக்கிங் இன் த கண்டினியூட்டி ஆஃப் த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, மனுஷகுமாருடைய ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு, அதே போல பிரதர் பென்கேன் ஊழியத்தை இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டு போறோம். கண்டினியூட்டி ஆஃப் த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கர்த்தர் இப்பொழுது நமக்கு ஹோலி கோஸ்ட் கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு ப்ராமிஸ் என்னன்னா, பரிசுத்தாவியை பெற வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் பரத்தை பெறுவீர்கள். ரீபென்ட் அண்ட் பி பேப்டைஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஈ ஷால் ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். This is the gift of the Holy Ghost என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அன்னைக்கு ப்ராமிஸ், அன்னைக்கு வாக்குத்தத்தம் அதுதான். அவங்க பரிசுத்தாவியை பெற்றாங்க, இன்னைக்கும் ப்ராமிஸ் அதுதான். பரிசுத்தாவி சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி லூஸ் த ஹோலி ஸ்பிரிட். இந்த ஊழியம் வந்து பரிசுத்தாவியை அங்கே கொண்டு வருகிறது. நீங்கள் இதை பிலீவ் பண்ணால் பரிசுத்தாவியை பெற முடியும். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்ற நீங்கள் வஞ்சிக்கப்பட முடியாது. எத்தனை பரியாசக்காரர்கள் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ம வஞ்சிக்கப்பட மாட்டோம். நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருவோம். கர்த்தருடைய கிருபையினால நானும் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாலும் ராப்சரில் பங்கு பெறணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பர்சனலாக நான் ட்ரை பண்ணுறேன். அதே போல ஒவ்வொருத்தரும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. நமக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். பரிசுத்தாவி தான் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ் இஸ் நியூ பேர்த். நியூ பேர்த் அடைஞ்சிருக்கும். பரிசுத்தாவியை பெறாத எல்லாரும் வஞ்சிக்கப்படுவாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் நிலை நிற்க முடியாது. அவங்களுடைய புத்திகளையும் மாற்ற மாட்டாங்க. அவங்களுடைய நேச்சர் வந்து மாறாதது. அவங்க புது சிஷ்யாக மாற மாட்டாங்க. அவங்க பரிசுத்தாவியை பெறாதவங்க அவங்கள பார்க்கும் பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. நம்ம அந்த ப்ராமிஸை பெற்றிருக்கிறோம். அந்த நியூ பேர்த் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் நம்ம பெற்றிருக்கிறோம். பின்பு நமக்கு பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் நடக்கிறது. நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது. அதனால் அருமையானவர்களே, கடைசி காலத்தில் தேர் ஷால் கம் இன் த லாஸ்ட் டேஸ் ஸ்காஃபர்ஸ், பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து, மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து,
தங்களுடைய சுய இச்சையின்படியே நடந்து என்ன சொல்வார்கள்? நாலாம் வசனம்,
அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே?
Where is the promise of his coming? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? வேர் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் இஸ் கம்மிங் என்று அந்த ஸ்காஃபர்ஸ் சொல்லுவாங்க. கடந்த நாட்களில் கடைசி காலத்து ஊழியத்தில் ரெண்டு விதமான ஊழியம் இருக்கிறது. ரெண்டு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஈவில் சர்வெண்ட், ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் என்று பிரசங்கம் பண்ணோம். இன்னைக்கு கடைசி காலத்துல ஸ்காஃபர்ஸ் தோன்றுவாங்க. அவங்க ரெண்டே ரெண்டு கேள்விதான் கேட்கிறாங்க, அவருடைய வருவார் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? உலகம் இருந்த மாதிரி தானே இருக்கு, அது இன்னும் அழியலையே என்று அவர்கள் சொல்லுவார்கள். His coming is appearing and coming. அதை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். எப்பவுமே நம்ம அது தான் பிரசங்கம் பண்ணுறோம். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் கமிங்கை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுறோம். ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர்னஸை கொடுக்கும். முன்னோட விட இப்பொழுது கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அதை ஏற்படுத்தும். அதாவது அவருடைய வருகையானது மூன்று கட்டமாக இருக்கிறது, 3-fold இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபோல்டு வந்து ஷவுட் ஆரபாரம், செகண்ட் ஃபோல்டு வந்து வாய்ஸ் ஆஃப் ஆர்கேஞ்சல், மூணாவது எக்காலம் ட்ரம்ப் ஆஃப் காட். எங்கே எழுதியிருக்கிறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 1 Thessalonians 4:16-17. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். த லார்ட் ஹிம்செல்ஃப் டிசெண்டிங் வித் த சவுண்ட், வித் த வாய்ஸ் ஆஃப் ஆர்கேஞ்சல், வித் த ட்ரம்ப் ஆஃப் காட். ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்களும் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவர்களுக்கு எதிர்கொண்டு போக, மேகங்கள் மேல் அவர்களும் அவருக்கு எதிர்கொண்டு போக அவளோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். 17 வாசிக்கலாம்.
பின்பு
உயிரோடு இருக்க நாமும்
கர்த்தருக்கு
எதிர்கொண்டு போக
மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுது
மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுது முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்களும் உயிர்த்தெழுந்திருப்பார். பின்பு நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் வந்து கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் ராப்சர்னு பேர். ராப்சர் என்றால் என்ன? தமிழில் என்னது? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவது. நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இதுதான் நமக்கு ஆறுதலை கொடுக்கிற வசனம். இந்த இதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு இது இருக்குது, முடிவு இருக்கு. ராப்சர் எங்கேயும் ஆண்டவர் வழியை ஏற்படுத்துவார். அப்படி இல்லாட்டா ராப்சரில் வந்து எல்லாம் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். அது என்ன மோசமான கண்டிஷன் இருந்தாலும் சரியாயிடும். நம்ம எல்லாம் எங்கே மாறிடும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தாழ்த்து அங்கே தேற்றுங்கள் என்று சொல்லுவோம். வருகையினுடைய முதல் கட்டம் என்னவென்றால் கேனின் தியோபனி. 1963 ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் வந்திருக்கிறார். கேனின் தியோபனி நல்லா நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும், அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வராது. அதனால் he veiled himself in human flesh. All of that happening before he comes in corporal body. இப்போ மணவாட்டிக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இவர் பிரைட் ஃபார்மாக இருக்கிறார், வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார் என்று அதை சொல்லலாம். ஆனால் அவர் என்னென்னா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப மனசில் வைக்க முடியலன்னா அவர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இறங்கி வந்திருக்கிறார். கண்ணால் பார்க்க முடியாது, இறங்கி வந்திருக்கிறார். அப்பியரிங், அவர் தோன்றி இருக்கிறார். 1963 மேகத்திலே அவர் தோன்றி இருக்கிறார். 7 தூதர்களோடு கொண்டு வந்து இறங்கி இருக்கிறார். அது வந்து முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் வந்து அவர் வந்து என்ன சொன்னால் அவர் ஒரு மணவாட்டிக்குள்ள வந்து வாசமாக இருக்கிறார். யோவான் 14:20.
நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள்
அறிவீர்கள். என்றால் அது இந்நாள். That day is this day. At that day he shall know that I am in Father and he in me, I am in. நான் பிதாவிலும் இருக்கிறது போல நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பேன். இப்போ மணவாட்டிக்குள்ள வந்து வாசம் பண்ணி இருக்கிறார். அந்த தூதன் வந்து இப்ப நமக்குள்ள இருக்கிறார். The mighty angel is the Holy Spirit. Baptism of the Holy Ghost. In a இப்போ ஒரு பாஸ்டருக்குள்ள வாசமாயிருக்கிறார், ஒரு ரியல் பிலீவருக்குள்ள வாசமாயிருந்து உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அதனால அவர் இன்னைக்கு பிரைட் ஃபார்ம் ஆயிருக்கிறார். அதனால நம்ம சத்தம் வந்து ஃபைனல் ஏஜ், ஃபைனல் வாய்ஸ் ஆயிருக்கு. அண்டர் ஹர் மெசேஞ்சர் ஷி பிகம்ஸ் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். இந்த கடைசி காலத்தில் செய்தியின் கீழ் மனவாட்டி இந்த உலகத்துக்கு கடைசி சத்தமாய் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. கிரைஸ்டின் பிரைட் ஃபார்ம். மூணாவது என்னன்னா, மூணாவது ஸ்டேஜ் ட்ரம்ப் ஆஃப் காட். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது அவர் ஒரு கார்பரல் பாடியில் வருவர். கார்பரல் பாடினா காணக்கூடிய ஒரு சரீரம். இதுதான் அவருடைய வருகை. த்ரீ ஸ்டேஜஸாக இருக்கு, அங்கே த்ரீ ஃபோல்டாக இருக்கு, த்ரீ ஃபேஸஸாக இருக்கு, த்ரீ ஸ்டெப்ஸாக இருக்கு. முதல்ல அவர் தியாபனி பாடியில் இறங்கியிருக்கிறார், இன்னைக்கு பிரைடுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். கிரைஸ்டின் பிரைட் ஃபார்ம். அதன் பின்பு அவர் காணக்கூடிய சரீரத்தில் வருகிறார். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவை நம்ம காணப்போகிறோம், ஒரு சரீரத்திலே காணப்போகிறோம். அதுதான் தேர்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல. இப்போ அவர் பிரைட் ஃபார்மாக இருக்கிறார். The shout and voice is in Son of Man form and bride form. அவர் ஷவுட் வந்து பிரதர் பென்கே மூலமாக உலகம் எங்கிலும் அந்த சத்தம் போனது, அது வந்து ஷவுட். இப்பொழுது வாய்ஸ் வந்து பிரைட் ஃபார்மாக ஆண்டவர் இருந்து இதை மனவாட்டி மூலமாக அவர் பேசுகிறார். அதன் பின்பு என்ன செய்யணும்னா அவர் காணக்கூடிய ஒரு சரீரத்தில் வருகிறார். இந்த மூணு ஸ்டேஜஸாக அது இருக்கிறது, மூணு கட்டங்களாக, த்ரீ ஃபோல்டாக இருக்கிறது. ஆமென். ஆனால் இந்த பரியாசக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நமக்கு தெரியுது அது மூணு கட்டமாக இருக்குது. 1963 February 28 அவர் இறங்கி வந்தார். அவர் ஒரு தியாபனி பாடியில் வந்தார், செவன் ஏஞ்சல்ஸோடு வந்தார். அது ஃபோட்டோகிராஃப் எடுக்கப்பட்டிருக்குது, அது செவன் சீலாக இருக்கிறது. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். இன்னைக்கு அவர் பிரைட் ஃபார்மாக இருக்கிறார். பிரைடு வந்து வாய்ஸாக இருக்கிறார், ஃபைனல் வாய்ஸ். மூணாவது கட்டம் அவர் காணக்கூடிய சரீரத்தில் வரப்போகிறார். அப்பொழுது நம்ம அவரை பார்ப்போம், நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம், முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். இதுதான், எந்த ஆர்கியூமெண்ட்டும் கிடையாது. ஆனால் அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இதில் ஒரு குரூப் இருக்கு, என்ன செஞ்சிட்டார்னா அவர் வந்துட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் வந்துட்ட பிறகு நமக்கு ராபோஜன இனத்துக்கு ராபோஜனம் வேண்டாம் அப்படின்னு ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. அதனால் அவங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கிறாங்க, அதை நம்புகிறவனும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க. வந்து விட்டார் அப்படின்ருவாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் மெடிசன் வாங்குறீங்க? நீங்கள் எங்கே இருக்கக்கூடாது, உங்கள் பாடி எங்கே மாறி இருக்கணுமே. அது மூணு கட்டமாக இருக்குன்னு அவங்க விசுவாசிப்பதில்லை. ராப்சருங்க செய்தியை சரியாக படிப்பதில்லை. ஒன்று தோசைக்கு நாலாதிகாரத்தை படிக்கிறது கிடையாது. அதனால் இந்த வருகை பற்றி அதிக கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இந்த இங்கே இதில் மெசேஜில் இருக்க எல்லா ப்ரீச்சர்ஸும் செவன் சீல் பக்கம் போகிறதே இல்லை. அதில் போனால் பிரச்சனை அப்படின்னு செவன் சீலை பற்றிய, கர்த்தருடைய வருகை பற்றிய போதிப்பதில்லை. அதனால் எல்லா பாஸ்டர்களும் என்ன செய்யாங்கன்னா, அடிப்படை உபதேசத்தில் இருக்காங்க. கர்த்தருடைய வருகை குறித்து வெளிப்பாடு இல்லை. ராப்சர் இஸ் அ ரெவலேஷன் ஒன்லி ஃபார் த பிரைட். மனவாட்டிக்கு மட்டும்தான் அது வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த புத்தி இல்லாத கன்னிகள், இந்த மெசேஜ் பிலீவர்ஸ் அநேகர் புத்தி இல்லாத கன்னிகளாக இருக்கிறாங்க. மெசேஜ் ப்ரீச்சர்ஸ் அநேகர் புத்தி இல்லாத கன்னிகளாக இருக்கிறாங்க. செவன் சீல குடிச்ச வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவங்க சர்ச்சில் பெரிய மேகஸ்தம்பம் படத்தை போட்டிருப்பாங்க. அந்த மேகஸ்தம்பத்துக்கு பின்னால் நின்று தான் அல்லது முன்னால நின்று தான் பிரசங்கம் பண்ணுவாங்களே ஒழிய அதை குறிச்ச வெளிப்பாடு கிடையாது. உங்களுக்கும் ஆண்டவர் எனக்கும் அந்த வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இவ்விதமான பல குழப்பங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை பற்றி என்ன சொல்லுகிறார்? நான் இப்பொழுது வருகை பற்றி பேசுகிறேன், அதுக்கு பிறகு உலக அழிவை பற்றி பேசணும். எல்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிங்க, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கிறது. முதலாவது நீங்கள் நீ பேத் அடைகிறீங்க, பரிசுத்தாவியை பெறுறீங்க. அப்பொழுது இந்த சரீரம் கல்வாரி டபர்நகலுக்கு வந்தாலும் இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே வரணும்னா பரிசுத்தாவி பெறணும், நீ பேத் அடையணும். அதன் பின்பு நீங்கள் வேர்ட் இமேஜ் அடைகிறீங்க, அதன் பின்பு இன்விசிபிள் யூனியன், இன்விசிபிள் யூனியனை நீங்கள் பெறுறீங்க. நீங்கள் இன்விசிபிள் யூனியன் பிறகு நீங்கள் பாடி சேஞ்ச் ராப்சர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுறீங்க, வெட்டிங் சப்பருக்கு போகிறீங்க. அதனால் மைட்டி ஏஞ்சல் இன்றைக்கி இறங்கி வந்திருக்கிறார், ஓப்பன் புக்கோடு வந்திருக்கிறார். நம்ம வந்து அந்த மெசேஜ் வந்து நமக்கு பரிசுத்தாவியை கொண்டு வந்திருக்கிறது, நமக்கு நியூ பேர்த்தை கொண்டு வந்திருக்கிறது, நம்ம வேர்ட் இமேஜ் அடைஞ்சு நம்ம மெச்சூரிட்டி அடைஞ்சு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லை ஃபஸ்ட் ஸ்டேஜ் சவுட், ரெண்டாவது வாய்ஸு, மூணாவது ட்ரம்ப். ஃபஸ்ட் ஸ்டேஜ் பிப்ரவரி மாதம் 1963 நடந்தது. இந்த பென்கேம் வந்து சவுட், அவர் முதலாவது அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வந்தார், உலகமெங்கிலும் வார்த்தையை கொண்டு சென்றார். இப்பொழுது மனவாட்டி மூலமாக அதே செய்தியானது உலகமெங்கிலும் போய்கொண்டிருக்கிறது. இதோ அவர் ஒரு நாளிலே காணக்கூடிய சரீரத்தில் வருவார். இந்த ராஞ்சி பாஸ் சன்னில் வந்து அந்த அது ஒரு ஸ்டோரி அல்ல, இட் இஸ் அ மிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ் கம்மிங். அது அவருடைய வருகை பற்றி தான ரகசியமாக இருக்கிறது. அவர் ஸ்டோரி சொன்ன மாதிரி சொல்கிறார், ஆனால் அதில் ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்கிறது. அவன் என்னச்சான், ராஞ்சி பாஸ் சன் பண்ணை, அங்கே பண்ணையினுடைய உரிமையாளருடைய மகன், பெரிய பண்ணை இருக்கிறது. இப்போ சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ், ஏடிஎம்கே டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க சொத்து மதிப்பை பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 கோடி தான், 1000 கோடி ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு 5 வருஷம் அவங்க ஆளுங்கட்சியில் இருந்தாலே அவ்வளோ சம்பாதிச்சிருந்தாங்க. எப்படி தான் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல. இத்தனை 3000 கோடி, 5000 கோடி, 10000 கோடி இப்படி தான் சொல்கிறாங்க அவங்க சொத்து மதிப்பு. எப்படி அவங்க அவ்வளோ சேர்க்க முடிஞ்சுன்னு எனக்கே புரியலை. அதனால் ராஞ்சி பாஸ்னா ஒரு பெரிய பண்ணை, பல 1000 ஏக்கர் நிலம் இருக்கும், அவ்வளோ பெரிய பணக்காரன். அவருடைய மகனுக்கு அவன் வந்து சிக்காகோவில் இருக்கிறான், சிக்காகோவில் நல்ல பெண் இல்லை, எல்லாம் மாடர்ன் கேர்ள்ஸாக இருக்கு. இவனுக்கு மாடர்ன் கேர்ள்ஸ் பிடிக்காது. நம்ம செய்தியின்படி மாடர்ன் கேர்ள்ஸாக இருக்கக்கூடாது. தேவபக்தி உள்ளவர்களுக்கு தகுதியான வஸ்திரம் தரித்து ஒழுங்காக இருக்கணும். அதே போல் வாலிப பையங்களும் அப்படி தான் இருக்கணும், மாடர்ன் பாய்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் செய்தியில் இருந்து எப்படி நம்ம இஷ்டம் போல் வளரலான்னு நினச்சி அது வார்த்தைக்கு ஒத்து வராது. அது ஆண்டவர் உங்கள் மேலே பிரியப்பட மாட்டார். நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நீட்டாக இருக்கணும், நல்ல மாதிரி இருக்கணும். அது எவ்வளோ பார்க்க நல்லா இருக்கும். உலகத்தின் வேஷம் தரித்து கொண்டால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரு நாளில் பலனை அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால் ராஞ்சி பாஸ்டனுக்கு மாடர்ன் கேர்ள்ஸ் பிடிக்கலை. அதனால் அந்த பண்ணையார் பண்ணையில் வந்து அங்கே நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, அதில் ஒன்று ஒரு கேளை சூஸ் பண்ணலான்னு வர்றான். வரும்பொழுது அவங்க அங்கே இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்கும் நியூஸ் வந்துட்டு இவன் ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளக்காக வருகிறான். எப்படி ஆயிலும் அவனை மயக்கணும், அவன் நம்ம மேலே பிரியப்படணும்னு சொல்லி அவங்க டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அவங்க எவ்வளோ வந்து அவனை இன்விடேஷன் கொடுத்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி பல காரியங்களை செய்கிறாங்க. அவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஃபங்க்ஷனில் பார்க்கும்பொழுது ஒரு கேள் அவனுக்கு பிடிக்கலை. சிக்காகோவில் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பட்டிக்காடு கிராமத்துக்கு போங்க, அவங்க உங்களை விட மாடர்னாக இருப்பாங்க. இப்போ அந்த ஃபேஷன் எல்லா இடமும் போயிடும். எங்க போனாலும் அப்படிதான் ஃபேஷனாக தான் ஜனங்களே இருக்கிறாங்க. நவநாகரியமாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், வித்தியாசமாக உடைகளை உடுத்தணும் அப்படின்னு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவங்களுக்கும் அப்படி தான். அதனால் ஆண்களை குறை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா எல்லாம் நிறைய குறை சொல்ல வேண்டியிருக்கு. பைபிள் படி கரெக்டானு பார்க்கணும். அதே மாதிரி இருக்கும் பொழுது இவனுக்கு அது ஒத்து வரல. பெரிய பணக்காரன், ஆனால் அவனுக்கு அதில் பிரியம் இல்லை, அவனுக்கு அதில் டேஸ்ட் இல்லை. அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், இவன் அந்த கூட்டத்தை விட்டு விலகி வெளியே போய் இருக்கும் பொழுது அங்கே ஒரு கிழிஞ்ச வஸ்திரம் தரித்து கொண்டு ஒரு பெண் பாத்திரம் கழுவி தண்ணியை கொண்டு வாய்க்காலில் ஊத்தறதுக்காக வருது. அந்த பெண்ணு மேலே அவனுக்கு பிடிச்சு போச்சு. அவளுடைய நடை உடை பாவனையை பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல கேரக்டரான பெண் என்பதை அறிந்து கொண்டு அவட்ட போய் பேசுகிறான். அதெல்லாம் பேசுகிற பொண்ணுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம மேட்டருக்கு வர வேண்டும். அப்படி அவன் சொல்லும் பொழுது அந்த சிக்ஸ்த் சீல் என்ற செய்தியில் 96வது பேரகிராஃபில் இருந்து 102வது பேரகிராஃப் வரைக்கும் பிரதர் பென்கான் சொல்லுகிறார், வில் யூ மேரி மீ, நீ என்ன வந்து விவாகம் செய்வாயா? இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்க, நான் வந்து இங்கே ஒரு வேலைக்கார பெண்ணு போல இருக்கிறேன். எனக்கு அம்மா அப்பா இல்லை, ஐ ஆம் ஏ ஆஃபன், நான் வந்து ஒரு அநாத பெண்ணு. அவங்கெல்லாம் வேலை வாக்கி வேலை செய்ய என்ன போட்டாங்க, அவங்க நெயில் பாலிஷ்லாம் போயிருங்கிறதுக்காக பாத்திரங்களுக்கு என்ன போட்டுட்டாங்க, அதனால் நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டியதாக இருக்குங்க என்பதை அவன் அறிந்து கொண்டான். அதனால் நான் வந்து என்ன செய்வேன் என்றால், ஒரு வருஷம் கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து இன்ன டேட்டில் இத்தனை மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வருவேன், நீ ஆயத்தமாயிரு, உன்னை வந்து நான் சிக்காகோ கொண்டு போயிடுவேன், அங்கே உனக்கு பெரிய மாளிகை இருக்குது, இது வரைக்கும் நீ பாத்திராத மாளிகை இருக்குது, நீ ஒருபோதும் இப்படி பாத்திரம் கழுவ வேண்டிய உனக்கு நிலைமை வராது என்பதை அவன் சொல்லுகிறான். இதுதான் வந்து அன்ஃபெயிலிங் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ராமிஸ், அவருடைய மாறாத வாக்கு தத்துவம். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, எப்பொழுது சந்தோஷம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு மாறாத வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் பாரம் சுமந்து தவிக்க வேண்டாம், ராப்சர் வரும் பொழுது நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா எப்பொழுதுமே சந்தோஷம்தான். அவன் எப்படி சொன்னானோ அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு அன்ஃபெயிலிங் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். He gave the unfailing words of promise. அதன் பின்பு கொஞ்ச காலம் அவன் மறைஞ்சிருந்தான். Then he disappeared off the scene for a season. கொஞ்சம் மறைஞ்சிருந்தான், இவ தன்னை ஆயத்தப்படுத்துற பார்த்தீங்களா. அதே மாதிரிதான் ஷவுட் வந்து அவர் இறங்கி வந்தார் 1960ல், இப்போ அவர் மறைஞ்சிட்டார். இதில் தான் இப்போ குழப்பம். அதனால் ஒவ்வொருத்தரும் குழம்பிக்கிட்டு அவர் வந்துட்டார், ராபோஜனம் எடுக்காண்டாம், ராபோஜன சர்வீஸ் நடத்தாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிலர் வந்து அதை புரியவே தெரியலை. பாஸ்டர்களுக்கே புரிய தெரியலன்னா பாரு பிலிவேர்ஸ் எங்கே தெரிய போகுது. அதனால் பாருங்கள் இப்படி குழப்பத்தில் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் மறைஞ்சிட்டார் அவர் தோன்றினார், இதோ நிஜம்தான், பின்பு மறைஞ்சிட்டார். மறைஞ்சிட்டனால இப்பொழுது நீங்கள் அந்த பீரியடில் இருக்கிறீங்க. பிறகு இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இனி தேர்ட் ஸ்டேஜ் அவர் மறுபடியும் தோன்றுவார். இப்போ ஒரு சீசன், இந்த சீசனில் வந்து அவர் மறைஞ்சிருக்கிறார். இன்னைக்கு மணவாட்டியின் சத்தம் உலகமெங்கிலும் போய்கொண்டிருக்கிறது. அவர் தேர்டு வந்து கடைசி அக்காலம், அப்பொழுது அவர் தோன்றுவார். அவரை நேர் நேராக முகமுகமாய் பார்க்க போகிறோம். அப்பொழுது நம்ம இங்கேருந்து நம்ம சிக்காகோ போன மாதிரி நம்ம போயிடும். இந்த நேரத்தில் அங்கே பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், அவங்க எல்லாம் லாஃபிங் அண்ட் புட் தேர் ஹேண்ட்ஸ் அரவுண்ட் ஒன் அனதர் டான்சிங் அரவுண்டு தேர் செட் ஆஹாஹா லாஃபிங் ஃபூவர் லிட்டில் சில்லி கிட், முட்டாள் பெண்ணு என்று சொல்லி அவளை பரியாசம் பண்ணுறாங்க. எல்லாரும் கையை கோர்த்து கொண்டு மற்ற பெண்கள் எல்லாரும் அவளை பரியாசம் பண்ணுறாங்க. ஒன்றையும் அவன் மேரேஜ் பண்ண போகிறான் அப்படின்னு அவங்க, அவன் வந்து எதை பற்றியுமே வந்து கவலைப்படலை. ஏனென்றால் அவன் அந்த வேர்ட்ஸ் சொல்லியிருக்கிறான், அதே போல நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம கொஞ்சம் கூட நம்ம அதை சிந்திப்பதில்லை, சந்தேகம் வர்றதில்லை. ஏனென்றால் அவர் அன்ஃபைலிங் பாடி அந்த வேர்ட்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். இப்பொழுது நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவள் சொல்லுகிறாள், ஒரு நாள் சாயங்காலத்தில் அவள் கல்யாண வஸ்திரம் தரித்து அங்கே கையில் பூங்கொத்தை வச்சு கொண்டிருக்கிறார். I got five more minutes. He will be here. அவர் இங்கே இருப்பார். அவங்க இன்னும் அதிகமாக வந்து பரியாசம் பண்ணுறாங்க. மணியை பார்க்குறா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. கிளாக்கை பார்த்து சொல்லுகிறார். அதே போல் 5 நிமிஷம் ஆன உடனே குதிரை வண்டி சத்தம் கேட்குது. இது அந்த காலத்தில் இருந்தது, மோட்டர் வாங்குறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இருந்தது. குதிரை வண்டி வேகமாக வருது. இதோ என்ன செய்யறந்தால் அங்கே ராஞ்சி பாஸ் சன் வந்து குதிரை வண்டியிலேருந்து குதிக்கிறார். இந்த பெண்ணை தூக்கிட்டு அந்த வண்டியில் வச்சுட்டு நேரச்சிக்காக போயிட்டார். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். She jumped from between them and out of the door and he jumped out of the carriage and she fell into his arm. It is all over now. எல்லாம் முடிஞ்சு போச்சு. Left her little old cousins sitting there looking. She went to Chicago to her home. அதனால் பாருங்க, அது ஒரு நாள் அதுதான் அந்த நாளுக்காக தான் காத்திருக்கும். அதான் தேர்ட் ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் செகண்ட் ஸ்டேஜுக்கும் முதல்ல வந்து அவன் அந்த பெண்ணை சூஸ் பண்ணுறான், அந்த பெண்கிட்ட பேசுகிறான், அந்த வார்த்தையை கொடுக்குறான், அப்போ அவள் பார்க்குறா. அதுதான் 1963. இன்னும் ரேப்சர்னு ஒரு நாளில் மேலே போகிறோமே, அது தேர்ட் ஸ்டேஜ். ரெண்டுக்கு மத்தியில் அவர் காணலை. நம்ம அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம். பரியாசக்காரர்கள் தோன்றுகிறார்கள். பரியாசர்கள் தோன்றி இன்னும் ரேப்சர் வரலையே, ரேப்சர் ரேப்சருங்கிறீங்களே அப்படின்னு அவங்க பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் பாப அறிக்கை செய்துட்டோம். நமக்கு ஆண்டவருக்கு எந்த குறுக்க எந்த காரியங்களும் கிடையாது. நம்மளை திருத்திக்கிட்டோம், நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டோம், நம்ம வேர்ட் இமேஜ் அடைஞ்சிட்டோம், நம்ம நியூ பேர்த் பெற்றாச்சு, எல்லாமே கரெக்ட். நம்முடைய ப்ரேயர் லைஃப் கரெக்டாக இருக்குது. நம்ம பைபிள் படிக்கிறது கரெக்டாக இருக்குது. ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. எல்லாம் செய்து கொண்டிருக்கோம். எல்லாம் என்னென்ன காரியங்கள் கடைப்பிடிக்கணுமோ அதெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றோம். நம்ம சர்ச்சில் எல்லா ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அதனால் இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கரெக்டாக தான் நேரம் வந்தது. அவர் சொன்னபடியே அந்த அக்யூரட் டைம் வந்தது. அங்கே கொண்டுட்டு போயிட்டால் தான் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளும். ஓ, சிக்காகோ போயிட்டா நம்ம வந்து வெட்டிங் சப்பருக்கு போயிட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் இட்ஸ் ஆல் ஓவர். உன்னுடைய பாடு, உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய போராட்டங்கள் எல்லாத்துக்கும் முடிவு ஏற்பட்டு விட்டது. இந்த பரியாசக்காரர்கள் கூட்டத்தில் இருந்து நீ போயிருதா. ஹல்லேலூயா. அதனால் நம்ம சுற்றி பரியாசக்காரர்கள், சாபனக்காரர்கள், பரியாசக்காரர்கள். இங்கே ஃபண்டமெண்டல் உபதேசத்தில் இருக்கவங்க பரியாசக்காரர்கள். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிலீவ் பண்ண மாட்டாங்க. 7C பிலீவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே இவங்கெல்லாம் பரியாசக்காரர்கள். இவங்க எல்லாருமே வெக்கப்பட்டு போவாங்க, கைவிடப்படுவாங்க. நம்ம போயிடுவோம் மேலே. ஹல்லேலூயா. அதனால் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்பார்கள். ஆனால் நமக்கு எல்லாமே தெரியுது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இவைகள் சம்பவத்தை தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது. லூக்கா 21:28 வாசிங்க.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்தி.
உங்களுடைய மீட்பு சமீபமா இருக்கு. அவ சொல்றா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அவ டைம் கால்குலேட் பண்ணிக்கிட்டே வர்றா. அதே போல மீட்பு சமீபமா இருக்கிறதுனா மீட்பு வந்துட்டுன்னு சொல்லல. Your redemption is draweth nigh என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் draweth nigh. அப்பனா என்ன அர்த்தம்னா, அவர் 1963 தோன்றி இருக்கிறார்னா அது சமீபமா இருக்குது, அன்னைக்கே வந்துடல. இந்த பாஸ்டர் ஜெயராஜ் குரூப் தான் ராபோஜனம் வேண்டான்னு சொல்லி அது கிட்டத்தட்ட ஒளிஞ்சு போச்சு. அந்த குரூப்பே அழிஞ்சு போச்சு. அவங்க வந்து என்னச்சா வந்துட்டாரு, நமக்கு ராபோஜனம் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க அப்படி என்ன ஆண்டவர் சொல்றாரு, அது சமீபமா தான் இருக்குது, அது 1963 அது முடியல, ராபோஜினா எடுக்கணும், அது என்ன சொன்ன சமீபமா இருக்கு, இன்னும் சரீர மீட்பு வரல. நீங்க என்ன செய்யுங்க, உங்க தலையை நிமித்து பார்த்து நீங்க நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க, அது சமீபமா தான் வந்திருக்கு, 1963 சமீபமாய் வந்திருக்கு, உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது, அது இன்னும் முடியல, அதை நீங்க மேல போக சொல்ல முடியுது, அது வரைக்கும் நீங்க ராபோஜனை எடுக்கணும். இதை கூட புரிய தெரியாம அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார், பரிசுத்தாவியை பெறாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். சால்ட் என்கிற ஒரு மனுஷன், ஜோனாஸ் ஈவால்ட் சால்க், SALK, சால்க் என்கிற ஒரு விஞ்ஞானி, பல வருடங்கள் அவன் லேபரட்டரியில் வந்து அவன் ட்ரை பண்ணி போலியோவுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சான், இனாகுலேஷன் ஃபார் போலியோ. போலியோ வந்து கால் வந்து அது சுருங்கி போகும், நடக்க முடியாது, அப்படி நிறைய பேருக்கு போலியோ அட்டாக் ஆச்சு. அதனால் அந்த விஞ்ஞானி ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் அதுக்கு தடுப்பு ஊசியை கண்டுபிடிச்சான். அதனால்தான் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்குறாங்க, போலியோ தடுப்பு மருந்து, அது அவன் கண்டுபிடிச்சான், அமெரிக்க விஞ்ஞானி ஜோனாஸ் எட்வர்டு சால்க், அமெரிக்கன் மெடிக்கல் ரிசர்ச்சர் அண்ட் வைரலஜிஸ்ட். அந்த வைரஸுக்கு ஒரு அது வந்து தாக்காதபடி அந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சனால இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கு, காரணம் அந்த ஆள் கண்டுபிடிச்சது. அந்த போட்டாச்சுன்னா அது வந்து வராது, அந்த சொட்டு மருந்து கொடுத்தாச்சுன்னா குழந்தைங்களுக்கு அல்ல, அல்லது சார் எந்த நேரத்தில் போலியோ அட்டாக் ஆகுன்னு தெரியாது, ஒரு கால் சூம்பி போகும், படுத்த படுக்கையாக இருக்கணும், அல்லது வாக்கர் வச்சு நடக்கணும், அல்லது கிரச்சஸ் வச்சு நடக்கணும், இவ்விதமாக அந்த தொத்தியாதி வரும் பொழுது அந்த மனுஷன் அதை கண்டுபிடிச்சான். அதே போல் இன்னைக்கு பல உபதேசங்கள் வரும் பொழுது நமக்கு ஒரு இன்னாகுலேஷன் பரிசுத்தாவியை பெறுவது, இதுதான் தடுப்பு மருந்து. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஓயாமல் ஆலோசனை கொடுக்க வேண்டாம், முடியை வளர்க்காத, தாடியை வளர்க்காத, அதை செய்யாத, இதை செய்யாத, உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் அது உங்களுக்கு போதிக்கும், உங்களுக்குள்ள அந்த இன்சைடு டீச்சர் இருந்தால், நான் வெளியே இருக்க டீச்சர், இன்சைட் டீச்சர் சொல்லுவார் இது வார்த்தையின்படி சரியில்லை, இது உன் ஆசீர்வாதத்துக்கு கேடு, நீ ரேப்சரில் போக முடியாது, ஒழுங்காக திருந்து அப்படின்னு உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், நீ வார்த்தையின்படி வா, லைன் ஆஃப் த வேர்டு, லைன் ஆஃப் த ஸ்பிரிட்ல நீ வா, வார்த்தை என்ன சொல்றதோ அந்த ஒழுங்கில் வா, பரிசுத்தாவி என்ன சொல்கிறாரோ அது ஒழுங்கில் வந்தேன்னா ரேப்சர்லையும் போகலாம், இங்கேயும் ஆசீர்வாதத்தை பெறலாம். இதுதான் அந்த இன்னாகுலேஷன் இல்லை, இன்னாகுலேஷன் இல்லைன்னா என்னைக்கு போலியோ அட்டாக் பண்ணுன்னு தெரியாது, ஆனால் தடுப்பு மருந்து போட்டால் போலியோ வராது. அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான், லைஃபையே ஒப்பு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அதை கொண்டு வந்தான். அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானாடு, நீ வார்த்தையை பிலீவ் பண்ணி, நீ பரிசுத்தாவி பெரு, நீ பேர்த்தாட பேப்டிசம் அதை ஹோலி கோஸ் பெரு, நீ நல்லா வந்து ஆவிக்கிறப்பறமாக இருக்கலாம், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்தால் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வரும், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்து தலை வராமல் இருந்தா ஒரு நாளும் தலை வர்றதில்லை, இதுதான் ஃபேஷன், இது ரைட்டா? அதனால் தேவபக்தி உள்ள மனுஷன் சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் யூதர்கள் வந்து தங்களை வந்து ஜூஸ்ன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் ஆதி முத கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கும், அவங்க நாங்கள் யூதர்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பிசாசுகள், பிசாசினால் உண்டானவர்கள்னு சொல்கிறார், யோவான் 8:44 சொல்கிறார். அதனால் அவங்க இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள், நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வா, ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் இவர் சிநேகிதனாக இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து அவங்களோடு சாப்பிட்டார். அதனால் அப்படி சொன்னாங்க, நாசரேத்து ஊர்லேருந்து ஒரு அங்கேருந்து ஒரு தீக்குதரிசி வருவாரா, அவர் பிறந்தது பெத்லேகம், வளர்ந்தது நாசரேத்து, ஆனால் நாசரேத்துலேருந்து எந்த நன்மையும் வராது, அதனால் அவர் தீக்குதரிசி கிடையாது. கன்னி பிறப்பை வந்து அவங்க தவறாக சொன்னாங்க, இவர் வந்து விவாக ஹோலி ஹோலி அங்கே மேட்ரிமோனிக்கு அப்பாற்பட்டு பிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. கன்னி பிறப்பை அவங்க பிலீவ் பண்ணலை. இப்படியாக இயேசுவை பரியாசம் செய்தார். ஏரோது அவரை பரியாசம் செய்தான், மெனுக்கான வஸ்திரத்தை உடுத்தி பரியாசம் செய்தான். அதனால் அங்கே இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் பரியாசம் செய்யப்பட்டார். ஆனால் மூன்றாம் நாளிலே ஒரு உயிர்த்தெழுந்தார். ஹலலூயா. அவருடைய கல்லறை இன்னைக்கும் திறந்திருக்கிறது. ஹலலூயா. அதை கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அவருடைய வருகையை பற்றிதான வெளிப்பாடு இல்லாதவர்கள். அதனால் அவர் வருவார் வருவார் என்று சொல்லுகிறார்களே, இதோ நமக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திடீரென்று அந்த ராப்சர் வரும். ஹலலூயா. நம்ம வந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீ பேத் அடைஞ்சி பேட் இமேஜ் அடைஞ்சி இப்பொழுது கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹலலூயா. இன்விசிபிள் யூனியன். பயில் படித்து ஜபிக்காமல் இன்விசிபிள் யூனியன் வருமா? வராது. நம்ம மனுஷங்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறோம், கொஞ்சம் நேரம் பேசினாலே மணி ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும். அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணால் அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணால அது ஒரு மணி நேரம் ஆன மாதிரி இருக்கும். நம்ம என்ன மனுஷங்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம அவர்கிட்ட பேச மாட்டோமா? அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு விட்டுருவோமா? மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லி ஜெபம் பண்ணும். இவ்வளோ நாள் செய்யாட்டாலும் இம்மை இனிமேல் செய்ய வேண்டியதாக இருக்கு. அதான் இன்விசிபிள் யூனியன். இப்போ அவர் தலைக்கல்லாக வந்திருக்கிறார். நம்ம அவரோடு கூட அந்த ஐக்கியம் வைக்கும் பொழுது ராப்சருக்கு நம்ம ஃபிட்டாக மாறுறோம். எடுத்துக்கொள்ளப்படுத்தல பங்கு பெறுவோம். கம்ப்யூட்டர் எப்படி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கொண்டு வரதோ, அதே போல் உலகத்தில் 700 கோடி மக்கள் இருந்தாலும் அது மத்தியில் அந்த எலெக்டட் பீப்புள் பரிசுத்தாய் பெற்றவங்க யார் யாருன்னு அவருக்கு தெரியும். அவருடைய பிரைடு யார் யாருன்னு தெரியும். கரெக்டாக அவர் எடுத்துருவார். அந்த செகண்டில் கொண்டு வந்துடுவார். ஒரு செகண்டில் நம்ம எல்லோரும் கண்ணிமைக்கு நேரத்தில் மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் கம்ப்யூட்டரில் ஒரு வேர்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது கொண்டு வந்துடும். எத்தனை இடத்துல இருக்குன்னு அந்த நம்பரும் சொல்லிடும். தீகத செய்தி 1200 செய்தியில் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு போட்டாலே அது எத்தனை இடத்துல இருக்குங்கிறத காட்டிடும் நமக்கு. ஒரு கம்ப்யூட்டரே அப்படி செய்தால் ஆண்டவர் செய்ய மாட்டார். அவருடைய சிந்தை எவ்வளோ பெருசாக இருக்கிறது. அதனால் உலகமெங்கிலும் அவருடைய பிள்ளைகள் ரியல் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. அவர் யாருன்னு அவருக்கு தெரியும். 32,000 பேர் வர்றாங்க, அதில் 300 பேர் யாருன்னு அவருக்கு தெரியும். எகிப்து தேசத்தில் தலைப்பிள்ளை சங்காரம் யார் யார் இவன் யார் தலைப்பிள்ளைங்கிறது நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். தலைப்பிள்ளை கரெக்டாக அடைச்சிட்டார். ரெண்டாவது பிறந்த குழந்தை கிடையாது, முதலாவது பிறந்த குழந்தை. அவருக்கு முதலாவது பிறந்த குழந்தைன்னு தெரியும். அதே போல் ஆடு மாடில் தலை முதலாவது பிறந்தது எல்லாம் செத்து போகுது. அதுக்கு அவருக்கு கரெக்டாக தெரியும், இதுதான் முதலாவது குட்டி போட்டுச்சு அப்படின்னு கரெக்டாக தெரியும். அப்படி அவர் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் ரியல் பிலீவர் எடுத்துக்கொள்ளப்படத்தில் பங்கு பெறுவாங்க. அவங்க எந்த பாஷை பேசினாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை மேலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஹலலூயா. பென்காம் ஊழியத்தில் பரியாசக்காரர் தோன்றினார்கள். ஒரு நாளில் ஒரு 2 கேர்ள்ஸ் வர்றாங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கேர்ள்ஸை ஒரு கேர்ளை இன்னொரு கேர்ள் கூட்டிகிட்டு வருது. பென்காம் ஹோட்டலில் இருக்கிறார். இது அவர் ஹோட்டல் ரூமுக்கு வந்து அவரை சந்திக்கும் பொழுது பிரதர் பென்காம் அந்த பெண்ணை பற்றியதான விஷன் சொல்லுகிறார். அது சோமாயிட்டு சரியான மனநிலைமை வந்து விட்டது. அவள் அவங்க போயிட்டு தெருவில் போய் சாட்சி சொல்கிறாங்க. இதே போல் கத்தர் சுகத்தை கொடுத்தார். பிரதர் பென்காம்கிட்ட ஜோம் பண்ணும் பொழுது சுகம் கிடச்சி உடனே என்ன செய்கிறாங்கன்னா 2 பிரசங்கியர்கள் டீச்சர்ஸ் ஒரு ட்ராக்ஸ் போட்டு பிரதர் பென்காம் வந்து சைமன் த சார்சரர், அவர் ஒரு மந்திரவாதி சார்சரர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேம்ப்ளெட் பண்ணி இன்றைக்கி எஃப்இஐ வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணுகிறது அப்படின்னு அவங்க வந்து ஒரு பேம்ப்ளெட் போட்டு கொடுத்துட்டாங்க. பிலீவிங் காட் என்ற செய்தியில் 213வது பேராகிராஃபிலிருந்து பிரதர் பென்காம் சொல்லுகிறார். பென்கேம் கூட்டம் நடத்துறார். அதுக்கு முன்னதாக எல்லா இடத்துலையும் அந்த ட்ராக்ஸை பாஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு எஃப்இஐ வந்து இங்கே சிபிஐங்கும் அங்கே எஃப்இஐ அமெரிக்காவில் ஃபெடரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் வந்து பென்கேம் வந்து சைமன் த சோர்சரர், அவர் வந்து மந்திரக்காரராக இருக்கிறார், மந்திர சக்தியினால தான் இதை செய்கிறார் என்று சொல்லி அவங்க போடும் பொழுது இன்றைக்கி அவரை எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பிள்ளைகள் வந்து பிரதர் பென்கேண்ட்டை வந்து அழுது, எங்களால் தான் அப்படி ஆகிப்போச்சு, நாங்கள் சாட்சி சொன்னதுனால இப்படி ஆகிப்போச்சு, இல்லை கத்தர் உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார், இன்னைக்கு மீட்டிங் வாங்க, ஹவு கிரேட் காட் இஸ் அ வாரியர் இன் பேட்டில், அவர் ஹீலராக இருக்கிறார், அவர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார், நீங்கள் வந்து இன்னைக்கு மீட்டிங்கில் வந்து பாருங்க. அப்பொழுது மீட்டிங் ஆரம்பிக்குது. பிரசங்கம் பண்ணக்கு முன்னால் பிரதர் பென்கேம் சொல்லுகிறார், இதே போல் ஒரு பேம்ப்லெட்டை போட்டு எல்லா இடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து யார் வந்து அதை கொடுத்தாங்கன்னு தெரியல. நவ் ஐ ஹவ் காட் எ பீஸ் ஆஃப் பேப்பர் ஹியர் விச் த கஸ்டோடியன் ஆஃப் த ஆடிட்டோரியம் வென்ட் அவுட் அண்ட் காட் அப் தௌசண்ட்ஸ் ஆஃப் தம் ஆஃப் கார்ஸ். இதோ என்ன எல்லா ஆயிரக்கணக்கில் அதை கொடுத்துருக்குறாங்க. I have got a little bit here that says here tonight I am Simon the sorcerer and going to be exposed by the FBI here tonight. இத போல சொல்லி இருக்கிற அதமல அந்த டிராக்ஸ்ல அப்படி போட்டிருக்கு. இப்போ அவங்க யாருங்கத இங்க முன்னால வரட்டும், என்ன வந்து எக்ஸ்போஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறார். நான் வந்து உண்மையா இருந்தா ஆண்டவர் என்னை அந்த பிளாட்ஃபார்த்தில் அடித்து போட்டுட்டோம், அல்லது அவங்க பொய்ய அவங்க வந்து பொய்ய இருந்தால் ஆண்டவர் அவங்கள அடித்து போடட்டும், உன்னை என்ன அடித்து போடட்டும் அல்லது அவங்கள அடித்து போடட்டும் அப்படின்னு சொல்லலாம். நோ எஃப்ஐ எஃப்ஐ இங்கே யாரும் கிடையாது. அதனால் யார் இந்த ட்ராக்ஸை போட்டாங்களோ அவங்க முன்னால் வாங்க. நான் வந்து உண்மையாக இருந்தால் ஆண்டவர் வந்து உன்னை அடித்து போடுவார், நீ உண்மையாக இருந்தால் என்ன அடித்து போடுவார் அப்படின்னு அவர் சேலஞ்சு பண்ணுறார். ஒருத்தரும் வரல. அப்பொழுது சொல்லுகிறார், இங்கே பால்கனியில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு மெத்தடிஸ் பிரீச்சர் மெத்தடிஸ் போதகர்கள், அவங்க மேலே கருப்பு நிழல் இருக்கு, அவங்க தான் இந்த வேலை செஞ்சுருக்கிறாங்க. இங்கே வா, இங்கே வா, நான் வந்து உண்மையாக இருந்தால் ஆண்டவர் உன்னை அடித்து போடுவார்னு வா, உனக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது தலைக்கீழே போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். பின்பு அவங்க ஓட பார்த்தாங்களாம், பிடிக்க போனாங்களாம், விட்டுருங்க அப்படின்னு பாருங்க. ஒரு பரியாசக்காரர்கள். இயேசு கிறிஸ்து அப்படி தான் சொன்னாங்க, பயல் சபுலினாலே பிசாசுகளை துரத்துறான். அதே போல பிரதர் பென்கேம் வந்து அவ்விதமாக சொல்லும் பொழுது பிரதர் பென்கேம் சேலஞ்சு பண்ணுகிறார். சேலஞ்சு பண்ணும் பொழுது அந்த சேலஞ்சை அவங்களால சந்திக்க முடியலை. அது ஒரு ஷோடவுனாக இருந்தது, ஒரு பலப்பரிச்சையாக இருந்தது. அந்த ஸ்காஃபர்ஸ் என்ன செய்கிறாங்க, நிற்க முடியாமல் ஓடிட்டாங்க. அதே போல் இதோ மீரியாம் என்ன செய்தாள் என்றால், ஒரு நாளிலே மோசேயை வந்து அவள் கொஸ்டின் பண்ணுகிறாள், நீ எத்தியோப்பிய மனைவியை கல்யாணிக்க எத்தியோப்பிய பெண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கத்தர் உங்கூட பேசினார், நீ பெரிய தீர்க்க தரிசின்னு சொல்கிறிய, நீ எத்தியோப்பிய பெண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு அவங்க கொஸ்டின் பண்ணாங்க. என்னாகும் 12:1-2 வாசிக்கலாம்.
எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி
அவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். பரியாசமான எத்தியோப்பிய பெண் வந்து பிளாக் நீக்ரோ கேர்ள், எத்தியோப்பியர்கள் வந்து நீக்ரோஸ் அங்கே தான் அங்கே. அதனால் நீ எத்தியோப்பிய பெண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கிய, அது எப்படி, நீ ஒரு இஸ்ரவேலனாக இருந்து கொண்டு அப்படி பெண்ணை விவாகம் பண்ணலாமா, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார், நீ தான் தீர்க்க தரிசின்னு சொல்கிறா அப்படின்னு அந்த மீரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாக பரியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். 2 வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினார்,
நாங்களும் பெரிய ஆள் தான், யாரு அக்காவும் அண்ணனும் சொல்கிறாங்க. மோசே வந்து தம்பி, ஆரோனுக்கும் மோசைக்கும் 3 வித்தியாசம், மீரியாம் அக்கா எல்லாத்துக்கும் மேலே மூத்தவள். அதனால் பாருங்கள், அப்படி சொல்லும் பொழுது கத்தர் இறங்கி வருகிறார், மோசே வந்து என்னுடைய தீர்க்கதரிசி, அவனோட நான் முகமுகமா பேசுறேன், அவனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏன் பயம் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது அவளுக்கு குஷ்ரோகம் வருகிறது. பத்திலிருந்து வாசிக்கலாம்.
மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்ரோகியானாள்.
குஷ்ரோகம் வந்து விட்டது. தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்ரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசே நோக்கி, ஆயன் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாதம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள்
ஆராதித்தாள். 15 வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து.
மோசேயை அவர்கள் பரியாசம் பண்ணினார். எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணினான், கருப்பு இனத்து பெண்ணை விவாகம் செய்திருக்கிறான். எப்படி ஆண்டவர் உங்க கூட பேசுவார், எங்க கூடயும் பேசுவார், நாங்களும் பரிசுத்தமான்களும். அதே போல தான் கோரா சொன்னான். கோராவை பூமி பிளந்து விளங்கி விட்டது. அதே போல தான் சிலர் வந்து அவங்க தங்களை பெரிய இதாக காமிப்பாங்க, மோசைக்கு மேலே தங்களை உயர்த்த ஆரம்பித்தாங்க. அதனால் பூமி பிளந்து விளங்கி விட்டது என்றால் உலகம் அவங்கள மேய்க்கும். அவங்க உலகப்புறமாக இருப்பாங்க, ஜுவல்ஸ் போடுவாங்க, இஷ்டமாக ட்ரெஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் கத்தர் எங்கள் கூட இருக்கிறார், நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம். என்ன உன்னி தான் உலகம் விளங்கி இருக்கு, உலகம் ஒன்றை விழுங்கி இருக்கு. இந்த வேர்ல்ட்லினஸ் ஃபாலோட் தம் பூமி பிளந்து கௌரா குடும்பத்தை. இவளுக்கு வந்து குஷ்ரோகம் வருது. யாருக்கும் ஆண்டவர் சொல்கிற அவங்க மோசே ஜவுனும் பொழுது 7 நாள் குஷ்ரோகம் அவளை விட்டு போகாது, பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். அதனால் நீ அவள் பாளை தகப்பன் காரி துப்புனா 7 நாள் வைக்கப்படணும். அதே போல் 7 நாள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அதே போல் அவள் வந்து குஷ்ரோகத்தில் இருக்க வேண்டும். 7 நாளைக்கு பிறகு அவள் சோமாயிட்டி சேர்த்துக்கிட்டாங்க. ஏனென்றால் மோசே ஜோம் பண்ணார். அதே போல் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை பரியாசம் செய்தார். இயேசு கிறிஸ்து பிரஜாதி மனவாட்டியை பெற்றிருக்கிறார். நம்ம பிரஜாதி மனவாட்டி எத்தியோப்பிய ஸ்ரீ. எத்தியோப்பிய ஸ்ரீ நிமித்தமாக அந்த அவங்க வந்து அவரை பரியாசம் பண்ணினார்கள். இன்றைக்கு ஆண்டவர் எத்தியோப்பிய ஸ்ரீயை பெற்றிருக்கிறார், ஒரு பிரைடை பெற்றிருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வந்து பாளையத்துக்கு புறம்பே போக வச்சிட்டார், அவங்கள டீல் பண்ணல. 7 நாள் 7 சபை காலங்களாக அவர் எத்தியோப்பிய ஸ்திரியை பெற்றிருக்கிறார், சபையை பெற்றிருக்கிறார். அவங்க புறம்பாக அதுக்கு பிறகு அவங்க சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சேர்த்து கொள்வார். இதில் அப்படி ஒரு மிஸ்ட்ரி அடங்கியிருக்கு. மோசே பிரஜாதி பெண்ணை வாகம் செய்தான். அதே போல் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு 7 சபை காலங்களாக 7 டேஸ் 7 சபை காலங்களாக மனமாட்டியை பெற்றிருக்கும் பொழுது யூதர்கள் இன்னைக்கு அவரை பரியாசம் பண்ண யூதர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பின்பு என்னச்சாக மறுபடியும் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். இங்கே இந்த பரியாசக்காரர்கள் வந்து எப்பொழுதுமே அங்கே கொஸ்டின் பண்ணுவாங்க, அவருடைய வருகை எங்கே, நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, வானம் பூமி அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழிஞ்சு போகாது. இயேசு சொல்லியிருக்கிறார், பவுல் சொல்லியிருக்கிறார், பேதுரு சொல்லியிருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஆமீன், கத்ரா இயேசுவே வாருன்னு முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வருகை வந்து 3 அங்கே ஸ்டேஜஸாக இருக்கிறது என்று நமக்கு எல்லாமே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படி நம்ம அதை டினை பண்ண முடியும், அதை எப்படி மறுதளிக்க முடியும்? பென்காம் வந்து சுதந்திரா சிலையை குறித்து சொல்லுகிறார். 54:3, 21 40:6 பேராகிராஃப் தான் சொல்லுகிறார். சுதந்திர சிலை, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, நியூயார்க் பக்கத்தில் ஒரு சின்ன தீவு. அந்த தீவில் பெரிய சிலை இருக்கு, பல டன் காப்பர் அயர்ன் வச்சு அது செஞ்சுருக்கிறாங்க. சுதந்திரா சிலை, சுதந்திர தேவி,
சுதந்திர தேவி,
சுதந்திர தேவி சிலை இல்லை தேவி, அப்படி ஒரு ஒரு சிலை இருக்குது. அது ரொம்ப உயரமாக இருக்கும், அது உள்ளோடு ஏறி போகலாம். பிரதர் பென்காம் அங்கே போயிட்டு அது உள்ளோடு ஏறி பார்க்குறார். அந்த கையில் வந்து ஒரு லைட் இருக்கும், இப்படி அது சிலை இருக்கும், அந்த கை அங்கேயும் ஏறி போகலாம். அந்த அளவுக்கு அது பெருசாக செஞ்சுருக்கு. கன்னியாகுமரி போனால் திருவள்ளூர் சிலை பெரிய உயரமாக இருக்கு. நான் உள்ளே ஏறி போகலை, என் மனைவியும் கேள்வின் ஜீவான் தான் வந்திருந்தார், அவரும் ஏறி போய் பார்த்தாங்க. அதே மாதிரி அது உள்ளே ஏறி போகலாம். அங்கே போகும்பொழுது அங்கே சிட்டுக்குருவிகள் செத்து கிடக்குது. அந்த வழிகாட்டிகிட்ட கேட்டார், எதுக்கு இந்த சிட்டுக்குருவிகள் இங்கே செத்து கிடக்கு? நேற்று ஒரு புயல் காற்று வந்துச்சு, அந்த சுட்டுக்குருவிகள் வந்து அந்த புயல் காற்று கொண்டு வரும் பொழுது இந்த லைட்டோடு கூட மோதி மோதி அது லைட்டை அணைக்கிறதுக்காக அதை கொத்தி கொத்தி மண்டை உடஞ்சி பிரெயின் வந்து செதறி அது செத்து கிடக்கு. அது வெளிச்சத்தை பார்த்து பாதுகாப்பான இடத்துல இருக்க வேண்டியது, அது வெளிச்சத்தை வந்து அணைச்சிடணும்னு சொல்லி அந்த வெளிச்சத்தோடு கூட போராடி அது கீழே விழுந்து செத்து கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இன்னைக்கு புயல் வந்திருக்கிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுகிறோம். உலகத்தின் அழிவை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வழி, இந்த வழி தான், த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன், இந்த மெசேஜ் தான். ஒன்லி வே, முழு உலகத்துக்கும் 700 கோடி மக்களுக்கும் ஒரே வழி இந்த செய்தி தான். இங்கே போதிக்கிற இந்த செய்தி தான், த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, பார்ட் வேர்டு இல்லை, இதுதான் பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன். இந்த ஒரு செய்தி பெரிய வெளிச்சமாயிருக்கிறது. இந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த சிட்டுக்குருவிகள் என்ன செய்யணும், பாதுகாப்பாக ஒரு இடத்துல போயிட்டு அது அங்கே அது அங்கே இருக்க வேண்டியது. ஆனால் அதோடு கூட போராடி என்ன வெளிச்சத்தை அணைக்கணும்னு சொல்லி மோதுது. மோதும் பொழுது ஹியர் இஸ் த லைட், த மெசேஜ் ஆஃப் த ஹவர் கேம், கில் த லைட் வென் திஸ் லைட் வாஸ் சென்ட் டு கெட் த பீப்புள் ரெடி ஃபார் த ராப்சர். ராப்சருக்கு ஆயத்தமாகும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். 7 seal இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அதை அழிச்சிடணும் அணைச்சிடணும்னு போய் அதோடு கூட போராடும் பொழுது, மோதும் பொழுது, அவங்க மூளையினால அதை மோதும் பொழுது, சுய அறிவினாலே மோதும் பொழுது செத்து கிடக்கிறாங்க அப்படி என்று பிரதர் பென்காம் எங்கள் சொல்லுகிறார். When he appears in the last day, the full world is opened up. The light, இது தான் வெளிச்சமாயிருக்கிறது. இது வந்து நம்மளை Garden of Eden வரைக்கும் கொண்டு செல்லுது. இந்த மெசேஜ் என்ன செய்ததுன்னா, உங்களை வந்து அந்த மில்லினியத்துக்கு வரைக்கும் கொண்டு செல்லும். மேலே வெட்டிங் சப்பர் போயிட்டு பிற மில்லினியம் வரைங்க, பிறகு சிட்டி வரைக்கும் இந்த வெளிச்சம் அப்படியே உங்களை கொண்டு செல்லும். இப்படி நீ பேர்த்து அடைஞ்சு இப்படி வந்து பிற மேலே போயிட்டு பிற மில்லினியம் வந்து பிறகு என்ன செய்யுது, நீங்கள் வந்து நியூ ஜெருசலேம் வரைக்கும் இந்த வெளிச்சம் இது வந்து இங்கே ஆரம்பித்தது உங்களை அங்கே வரைக்கும் வெளிப்படுத்தல் 21-22 வரைக்கும் கொண்டு செல்லும். இதில் சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இங்கே வந்தாலும் சும்மா மெசேஜை நல்லா காதை கொடுத்து கேட்கறதில்ல, அதுக்கு கீழ்ப்படிவது கிடையாது, தங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவதில்லை. என்ன எப்படி அந்த வெளிச்சத்தை அனுப்பி என்ன பிரயோஜனம், ஆர்கியூமெண்ட் பண்ணுறது. அதனால் அருமையான நம்ம அந்த வெளிச்சத்தை பார்த்து நம்ம எங்கே நம்ம பதுங்கணுமோ அங்கே பதுங்கி இருக்கணும். ஆபத்து புயல் காற்று நம்மளை வந்து சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பான இடத்துல வர வேண்டும். கடல் மத்தியில் அதை சாபிச்சிருக்கிறாங்க. அதே போல் திருவள்ளூர் சிலையும் கடலுக்கு மத்தியில், கடலுக்கு உள்ளே தான் இருக்குது, ஒரு சின்ன தீவில் இருக்குது, சின்ன பாறையில் இருக்குது, அதெல்லாம் அதில் போட்டில் தான் போகணும். பிரதர் பென்காம் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்குது, அதை பார்த்து தான் இதை இங்கே செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது உள்ளே ஏறி போகலாம், உள்ளே படிக்கட்டு இருக்குது, மேலே போய் பார்க்குற அந்த சிட்டுக்குருவிகள் வந்து மோதி தங்களுடைய மண்டையை வச்சு மோதி அதெல்லாமே செத்து கிடக்குது. அதே போல் தான் மனுஷனுக்கு ஆண்டவர் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்கும் பொழுது, அவன் அரசியலில் போகிறான், சினிமாவில் போகிறான், எல்லாத்துலேயும் போயிட்டு தங்களுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்து கொண்டு இந்த மெசேஜ் இந்த வெளிச்சத்தில் வராதபடி இருக்கும் பொழுது ஒரு நாளிலே வந்து அழிவு ஏற்படும். அதனால் உலகத்தின் அழிவு எப்படின்னு கேட்குறாங்க. அதை குறித்து அவங்களுக்கு க்வெஸ்சின் வருது, செகண்ட் க்வெஸ்சின். அதை குறித்து ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிருது. வெனிசுலாவில் பூமி அதிர்ச்சி வந்து 2 பூமி அதிர்ச்சி தொடர்ச்சியாக வந்து பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இடிந்து விடுது. உலகத்தில் அதிகமாக பெட்ரோல் கிடைக்கிற இடம் வெனிசுலா. வெனிசுலா வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிறது, ஒரு சின்ன நாடு, உலகத்துக்கே பெட்ரோல் சப்ளை பண்ணுது. அப்படியாப்பட்ட ஒரு கண்ட்ரி கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பூமி அதிர்ச்சினாலே அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. செலன்ஸ்கி புட்டின் இதோ யுத்தம், ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தமானது முடிவு ஏற்படவில்லை. முஸ்லீம் ஜனத்தொகை இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் வந்து அநேக நாடுகள் முஸ்லீம் நாடுகளாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. கிறிஸ்டியன் நாடு முஸ்லீம் நாடாக மாறுகிறது. அமெரிக்காவில் ஒரு மேயர் அவர் வந்து முஸ்லீமாக இருக்கிறார். இங்கிலாண்டிலிருந்து போன மாதத்தில் ஒரு சகோதரன் வந்தார். அவர்கிட்ட பேசும் பொழுது இப்பொழுது இங்கிலாந்து கூட முஸ்லீம் கண்ட்ரியாக மாறுது. இப்படி அங்கே மத காரியங்கள் இப்பொழுது மத கலவரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய ஜனத்தொகை பெருகி இருக்கிறது, அவிதமாக மாறியிருக்கு. இது வந்து மத கலவரங்களுக்கு காரணமாக மாறும். அது மாத்திரமல்ல, அங்கே ஐரோப்பா கண்டத்தில் வெப்ப அலை, இந்த ஹீட் வேவ்ஸ், வெப்ப அலைகள் ஏற்பட்டு வெப்ப காற்று ஏற்பட்டு அது என்ன செய்தன்னா, அங்கே தார் ரோடெல்லாம் உருகி போகுதாம். அங்கே எப்பவுமே குளிராக தான் இருக்கும். ஃப்ரான்ஸில் 1000 பேருக்கு மேலே செத்துருக்கிறாங்க, எல்லாம் தண்ணிக்குள்ளே போய் கிடக்கிறாங்க. அதனால் ஒரு காலம் இல்லாத, உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஹீட் அங்கே ஏற்பட்டிருக்கு. நமக்கு பைபிளில் வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில், இதோ அதிக உஷ்ணத்தையினால் ஜனங்கள் வந்து வேதனைப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16 அதிகாரம்
உள்ளதை
சூரியன் மேல் ஊற்றினான், தீயினால் மனுஷரை தயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 8 வசனம். 9 வசனத்தில் மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தயிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அதனால் பாருங்கள், இப்பொழுது அந்த வசனம் நிறைவேறு. அதிக உஷ்ணம் ஏற்பட்டு 1000 கணக்கில் செத்துருக்கிறாங்க. அதனால் வெப்ப காற்று வீசுகிறது, ஜனங்கள் வந்து உஷ்ணத்தை சகிக்க முடியல. நம்மளை போல் அவங்க சரீரம் கிடையாது, அவங்க ஹீட்டை சகிக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் இல்லாத ஐரோப்பிய கண்ட்ரிஸ் வந்து, யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வந்து அந்த ஹீட் அதிகமாயிருக்கு. ஒரே வந்து குண்டுகளை போட்டுக்கிட்டே இருந்தால் ஹீட் ஏன் ஆகாது? குளோபல் வார்மிங் ஏற்பட்டிருக்கு, பூமி வெப்பமயமாகிறது. பென்கான் சொல்லியிருக்கிறார், இதோ ஜட்ஸ்மென்ட் சைக்கிங் வெஸ்ட் ஹோஸ், மேற்கு கடற்கரை நியாய தீர்ப்பு தாக்குகிறது. அதனால் அங்கே சான் ஆண்ட்ரஸ் பால்ட் ஏற்படுத்திருக்கிறது. சீக்கிரத்தில் லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போகும். பெரிய சுனாமி ஏற்பட்டு, இதுவரைக்கும் இல்லாத சுனாமி ஏற்பட்டு லாஸ் ஏஞ்சல் பட்டணம் தண்ணிக்குள்ளே போக வேண்டும். போப்பு வந்து அவர் வந்து உலகத்தின் அதிபதியாக மாற வேண்டும். அப்படியானால் லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போக வேண்டும். அதன் பிறகு 40 டேஸ் இருக்கிறது, நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும். இயேசுக்கு உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுந்தது, பழைய ஏற்பாட்டு பசுத்தமான்களும் உயிர்த்தெழுந்தார்கள். ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அதே போல் கடைசியாக ஒரு பூமி அதிர்ச்சி, 6 முத்திரையினுடைய துவக்கம். அவர் 6 முத்திரையை உடைக்க கண்டே பூமி மிகவும் அதிர்ந்தது. இதெல்லாம் உலக அழிவுக்கு அடையாளம். இப்பொழுது அந்த அடையாளங்களை பார்க்கிறோம். இந்த அடையாளங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய தலையை நிமித்தி பார்த்து உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது, இப்பொழுது அது சீக்கிரமாக வருகிறதா இருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். லூக்கா 21 வாசிக்கிறோம், அந்த அதிகாரம் முழுசும் அப்படியே வாசிக்கிறோம். அதனால் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், கடல் முழக்கமாக இருக்கும், பயங்கரமான தோற்றங்கள் ஏற்படும், கொள்ளை நோய்கள் ஏற்படும், இதெல்லாமே நடக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிய கவினாலும் பாரமடையாதபடிக்கு, நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். 36 வாசிக்கலாம்.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். இப்போ வந்து பேக் ஸ்லைடிங் ஆக வேண்டிய நேரம் கிடையாது. இயேசுக்கு சொல்லியிருக்கார் ராப்சர் வரப்போகுது, அல்லது நீங்கள் வந்து சிக்கிக்கொள்ளணும், அழிவில் சிக்கிக்கொள்ளணும், உலக அழிவில் சிக்கிக்கொள்ளணும். மேலே மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நோவாவை மேலே ஆண்டவர் பேழையில் மேலே கொண்டு போயிட்டார், உலகம் அழிஞ்சு போகுது. பின்பு டவ் வந்து அவனை புதிய உலகத்துக்கு கொண்டு வருது. 6 ரெயின், 6 பேழையை உண்டு பண்ணுகிறான். 7 ரெயின், 8 புறா வந்து புதிய உலகத்துக்கு கொண்டு. அதே பிறகு இங்கே உலகம் அழியும் பொழுது நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கோம். பின்பு உலகம் அழிஞ்ச பிறகு மிலினியத்துக்கு நம்ம இங்கே வருகிறோம். அப்போ உலகம் ஏதேனா இருக்கும், அதன் பின்பு நியூ சிட்டி வரும், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், வெளிப்படுத்தல் 21-22 இவ்விதமாக வரும் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாத்துக்குமே லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போகணும். எந்த நேரத்தில் போகணும், இன்றைக்கி நைட்டு கூட போகலாம் சொல்ல முடியாது. அதிலேருந்து 40 தான் ராப்சர் வந்துடும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 உலகத்தில் இருந்தார். அந்த கணக்குப்படி 40 தான், அதுக்கு பிறகு ராப்சர் வரும். வாக்குத்தத்தை எங்கே, அது ஒரு சீக்கிரம் வரப்போகுது. இன்னைக்கு நைட்டு ஆரம்பித்தா கூட 40 கரெக்டாக வரும். இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போனால் கூட கரெக்டாக 40 தான் இருக்கு. அவருடைய வாக்குத்தத்தம் வருவார் வருவார்னு சொல்கிறாங்களா? வாக்குத்தத்தம் எங்கே? பரியாசக்காரர் சொல்லுவார்கள் உலகம் அழிய போது. இப்பவுமே உலகம் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. உலகத்தின் பல பகுதி அழிந்து கொண்ட யுத்தத்தில் நிறைய பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முதலாம் உலகத்தில் 4 பேர் செத்தாங்க, 2 7 பேர் செத்துருக்கிறாங்க. இப்போ நியூக்ளியர் வார் மூலம் 3 உலக யுத்தம் வரும்பொழுது முழுசுமாக அழிஞ்சு போகும். முந்தினமான முந்தின பூமி ஒழிந்து போயிட்டு சமுத்திரமும் இல்லாமல் போகும். இதமாக பைபிளில் சொல்லியிருக்கும் பொழுது அது எப்படி நிறைவேறாமல் போகும்? அவங்க இப்படி பரியாசக்காரர்கள் அழிவிலே சிக்கி கொள்வார்கள். நீங்களும் வந்து ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபிங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே மிஸ் ஆகிடக்கூடாது. ராப்சர் திடீர்னு வரும்பொழுது, ஒரு கண்ணிமை பொழுதில் வரும்பொழுது மிஸ் ஆகிடக்கூடாது. ஆண்டவர் எல்லா அடையாளத்தையும் காண்பித்து கொண்டே இருக்கிறார். வார்னிங் அண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் எல்லாத்தையுமே காண்பித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே பேதர் மூலமாக நினைப்பு நமக்கு இதை நினைப்பூட்டுகிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபமணும். உலகத்து மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு 2 கேள்வி இருக்கிறது, அதுக்கு தான் ஆன்சர் இந்த 2 பேதுரு 3 கத்தருடைய வேலையை நாம் அறியும். நம்ம கத்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நாளில் பங்கு பெறுவோம். இப்பொழுது அது மிக சமீபமாக இருக்குது. அது முன்னால் சமீபமாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அதிக சமீபமாக இருக்குது. எல்லோரும் கத்தருக்கு சோத்திரங்களை அறடப்போம். ஆமேன். சோத்திரம் ஆண்டவரே. கத்தரின் வேலையை நாம் அறியும், கத்தரின் சித்தமே செய்திடும். கத்தரின் வேலையை நாம் அறியும், பரம பலன்கள் யாவையும் பரமன் என்றும் வாழ்ந்தீர்கள். சத்தாவாதில் தொன்னிக்கிடவே மகாராஜனே வந்திடுவார்.
காதில் தொன்னிடவே சிம்மராஜனே வந்திடுவார்.
எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவை நேரம் மட்டும் வார்த்தையை தியானிச்சு எவ்வளோ வசனங்கள் இருக்கிறது, எவ்வளோ சம்பவங்கள் இருக்கிறது, அதெல்லாம் தியானிப்பதுக்கு நேரம் போதாது. நாங்கள் ஆண்டவரே சில மணி நேரங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்திருக்கோம். இந்த நாள் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. 6 நாட்கள் எங்களுடைய சொந்த வேலையை செய்து இந்த 7ஆம் நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையை தியானிப்பதுக்கு நாங்கள் நேரத்தை கொடுத்துருக்குறோம். 2 பேதுரு 3 அதிகாரத்தை இன்றைய தினத்தில் தியானிக்க உதவி செய்ததற்காக சோத்திரம். கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் தோன்றி இங்கே கர்த்தர் வருவார் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? உலகம் இருந்த மாதிரி தானே இருக்குது, அது இன்னும் அழியவில்லையே என்று சொல்லுவார்கள். ஆனால் 2 காரியம் நடக்க போகிறது, இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது, அது ப்ராசஸில் இருக்கிறது, அவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு நீர் எல்லாற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறீர். இப்பொழுது நீர் அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ஷனை எப்படி கொண்டு வருகிறீர், உலகத்தின் அழிவு எப்படி நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் எங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவளாக இருந்து ஜபத்திலே காத்திருக்க உதவிச்சு எங்களை எங்களுடைய குடும்பத்தையும் இந்த சபையும் நீர்தாமே ஆயத்தப்படுத்துவீராக. ஒருவரும் மிஸ் ஆகக்கூடாது. சின்ன சின்ன காரியங்கள் எங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி போடும். நாங்கள் அதனால் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கலாம், அது ஆண்டவரே வருகைக்கு எங்களை ஆண்டவரை தடை பண்ணி போடும், அது ஆசீர்வாதத்துக்கு எங்களை தடை பண்ணி போடும். நாங்கள் ஆண்டவர் வேர்ட் ஆஃப் த ஸ்பிரிட்டில் இருக்க உதவிச்சு ஆண்டவர் வார்த்தையிலும் லைன் ஆஃப் த வேர்டு லைன் ஆஃப் த ஸ்பிரிட்டில் இருக்க நீர் கிருபத்தார். மற்றவங்களை நாங்கள் பார்க்காதபடி நாங்கள் வார்த்தையை மாற்று நோக்கி பார்த்து அதற்கு கீழ்ப்படிவோம் என்றால் நிச்சயமாக உண்மை சந்திக்க முடியும், நாங்கள் மிஸ் ஆக முடியாது. கர்த்தாவே, பரியாசக்காரர்கள் வெக்கப்படுவார்கள், பரியாசக்காரர்கள் கைவிடப்படுவார்கள். இவ்விதமாக எங்கள் லைஃபை நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக எங்களுக்கு நீர் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு மெசேஜிலையும் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறீர். நாங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடக்க உதவி செய்வீராக. வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தையோடு கூட சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய பிரேயரிக்வஸ்ட் எல்லாத்துக்கும் நீர் தாமே கிராண்ட் பண்ணுவீராக, பதிலை ஆசீர்வாதத்தை கிராண்ட் பண்ணுவீராக, அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். இப்பொழுது சகோதரன் ஜீவான் அவர்கள் வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்க நாளை கர்த்தரை கனப்படுத்தும்
பாடலில் 329 பாடல் சரணங்கள் 1, 3, 5 ஸ்டான்சஸ் 1, 3, 5 அந்த நாள் இன்ப 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 நாள் எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் 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 விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெயம் கொண்ட சுத்தர் எல்லாம் மிக கூட்டமாய் இயேசுவோடு நின்று மிக யுத்தம் செய்குவார். ஜெயம் கொண்ட சுத்தர் எல்லாம் ஏக கூட்டமாய் இயேசுவோடு நின்று மிக யுத்தம் செய்குவார். வேதலம் பாதலம் பூதங்கள் யாவுமே அழிப்பார் அழிப்பார் அழிப்பார். வேதலம் பாதலம் பூதங்கள் யாவுமே அழிப்பார் அழிப்பார் அழிப்பார். அந்த நாள் இன்ப 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 நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிலே நித்திய காலம் நாமும் அங்கே வாழ்வோம் என்றுமே. புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிலே நித்திய காலம் நாமும் அங்கே வாழ்வோம் என்றுமே. தூதர்கள் யாவரும் சேவைகள் புரிவாரே என்றுமே என்றுமே என்றுமே. தூதர்கள் யாவரும் சேவைகள் புரிவாரே என்றுமே என்றுமே என்றுமே. அந்த நாள் இன்ப 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 நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
முழங்கா படிடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளும் கூட கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உமக்கு நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு ஆவிக்குரிய ஆகாரத்தினாலே நீர் எங்களை போஷித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வார்த்தையை கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டு ஒவ்வொருக்கும் அந்த பிரயோஜனமாய் ஆண்டு நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த தினத்திலே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை கூட்டி சேர்த்து கர்த்தாவே, உடைய ஆலயத்திலே உடைய வார்த்தையை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே கழி கூறும்படியான அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோட கூட இந்த வழிநடத்த போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே பிரசன்னம் வழிநடத்தல் எங்க மத்தியிலே காணப்படட்டும். எல்லா ஆராதனையிலும் உம்முடைய வழிநடத்தல் காணப்படட்டும் கர்த்தாவே. இப்பொழுது வந்த ஒவ்வொருவரையும் நீ தம்மை பேர் பேராக ஆசீர்வதித்தல்லும் எல்லா நன்மை நாள் நிறைத்தல்லும் கர்த்தாவே. வந்ததை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. ஏறிருக்கப்பட்ட காணிக்கைகள் தசம பாகங்களை அங்கீகரித்தல்லும் ஆயிரம் மடங்காக திருப்பி தருவீராக கர்த்தாவே. மறுபடியும் ஆக கர்த்தாவே நாங்கள் மாலையிலே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக அந்த பரிசுத்தத்தோடு நாங்கள் அந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற எங்கள் ஒவ்வொருக்கும் நீ தாமே உதவி செய்வீராக கர்த்தாவே. இந்த நேரத்திலே எங்களை தரைமட்ட தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எங்களை குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்தருள்வீராக. எங்களுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்தருளும் சாட்சியாய் மாற்றுவீராக. தொடர்ந்து வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தின் கீழ் ஒப்படைக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
To Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. Mahimayavum avarukke Kiristhe suvukke seluthuvome. Mahimayavum avarukke
கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.